சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள்,
சீசனத்தில் அவர் பேசின சில வார்த்தைகளை குறித்து, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து கூட நாம் பார்த்து இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். ஒரு சிறிய பாடம் தான், மேலோட்டமான காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமுக்கு அவர் பவனி வந்த அந்த நாளிற்கு அடுத்த நாள், அந்த நாளிலே சம்பவித்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்திலே எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்ல போனால், யோவான் எழுந்த சுவிசேஷத்திலே 12 வசனம் பார்க்கும் போது 20 கிட்டத்தட்ட ஒரு 33 வசனங்கள் அடங்கி இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது மீண்டுமாக சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து மரணம், குறிப்பாக சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்கிற அந்த நாளிலிருந்து ஒரு முன்பதாக, ஒரு 5 முன்பதாக இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு காரியம். நீங்க பார்க்கலாம், முதல் நாளில இயேசு கிறிஸ்து பவனியாக, ஒரு ராஜாவாக பவனியில அவர் எருசலேமுக்கு வந்தார். அதை தொடர்ந்து பார்க்கும்போது, தொடர்ந்து 5 அவர் எங்கதான் இருக்கிறார் பார்க்கும்போது, எருசலேம் தேவாலயத்தில் அவர் இருக்கிறதாக அநேக பாடத்திலே நாம் பார்க்கிறோம். இருந்த போதிலும் பவுல் முழுவதுமாக எருசலேம் தேவாலயத்தில் அவர் தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் போதித்து வந்தார். இரவு நேரத்தில், அதாவது சாயங்கால வேலையை திரும்ப எங்க அவர் ரிட்டர்ன் போயிடறாரு அப்படின்னா, ஞாபகங்களா, பெத்தானிக்கு என்ன பண்றாரு, அவர் திரும்ப ரிட்டர்ன் போயிடுறார். நைட் ஸ்டே பண்றதுக்கு எங்க போயிடுவாருன்னா, பெத்தானிக்கு அவர் போயிடுவார். நீங்க வசனங்கள் நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் 11 மிக முக்கியமான ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அது எந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். என்ன சம்பவம் சொல்லலாம், அதுதான் லாசரு வந்து அவர் உயிரோடு கூட எடுப்புன அந்த ஒரு சம்பவம். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எங்கதான் தங்கியிருந்தார், அந்த 5 அல்லது 6 எங்கதான் தங்கியிருந்தார் பார்க்கும் போது, அங்க பெத்தானியில தான் தங்கியிருந்தார். குறிப்பாக இந்த லாசருடைய வீட்டில் அவர் தங்கியிருந்தார் நம்ம பாடத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த பவனியாக ராஜாவாக வந்த அந்த நாள்ல திரும்ப ரிட்டர்ன் எங்க தான் போயிடுறாருன்னா, அவரு பெத்தானிக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திருந்து மறுபடியும் எங்க வந்துடுறாருன்னா, எருசலேம் நகரத்துல தேவாலயத்திற்கு அங்க வந்துகிறதா பார்க்கிறோம். நீங்க வசனங்கள் கூட நீங்க படிக்கலாம், 20 வசனத்தை நீங்க படிக்கலாம்.
பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள்.
இங்க பார்க்கும் போது இந்த பண்டிகையில, இந்த பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும், இடத்தால போதுங்க, பஸ்கா, அந்த பஸ்கா பண்டிகை வந்து அவங்க ஆசரிக்கிற அந்த தினங்கள்ல இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அவர் ஒரு பொருளாக அவங்க என்ன பண்ணப்படணும், அவர் அடிக்கப்படணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்னு பார்க்கும்போது, இந்த பண்டிகை நாட்கள் முழுவதுமாக, இந்த ஒரு 5 அவர் தம்மை முழுவதுமாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னை எங்கன்னா, எருசலேம் நகரத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த குறிப்பிட்ட இந்த நாளுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு கூட இப்ப எங்கதான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, எருசலேம் தேவாலயத்துல அங்க இருக்கிறார். இந்த பண்டிகை காலம் சமயமா இருக்கு, பாஸ்கா அனுசரித்துக் கொண்டிருக்காங்க எல்லாரும், அந்த ஒரு காலப்பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு கூட அங்க ஆலயத்துல அங்க இருக்கிறதா பார்க்கிறோம். இந்த சமயத்துல தான் சில மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வருகிறதான்னு பார்க்கிறோம். 20 வசனத்தை மறுபடியும் படிங்க. பண்டிகை அங்க ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில பேர் என்ன பேர் இருந்தாங்க, கிரேக்கர்கள் அங்க இருந்ததா அங்க பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க.
அவர்கள் கல்லேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பு நடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
அப்ப இந்த கிரேக்கர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சீஷர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா, நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்க என்ன பண்ணுவோம், இயேசுவை நாங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறோம் சொல்லி அங்க சொல்றாங்க. முதல்ல இந்த கிரேக்கர்கள் யார், யூதர்களுக்கு இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்ப யூதர்கள் மத்தியில கிரேக்கர்கள் எவ்விதமாக அழைக்கப்பட்டார்கள்னா, புறஜாதி ஜனங்கள், அந்நியர்களாக அங்க அழைக்கப்பட்டாங்க. சோ இந்த குறிப்பிட்ட இந்த கிரேக்க ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்க்கணும், அங்க பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஏன் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆசை, எதுக்காக எப்படி இப்படி ஒரு ஆவல் அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும் போது பிரதர் ரசல் அங்க அழகாக எழுதுறார். என்ன எழுதுறாரு பார்க்கும் போது, ஏற்கனவே கிறிஸ்துவை பற்றி அநேக விஷயங்களை வந்து அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க சொல்ற. முதல் பாயிண்ட் சொல்லும் போது அநேக காரியங்களை கிறிஸ்துவை பற்றி, இயேசுவை பற்றி அவங்க முன்னதாகவே அங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. அதே போல இவருடைய வார்த்தைகள், இவருடைய வசனங்கள்ல ரொம்ப கவரப்பட்டவங்க யாருன்னா இந்த கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஏன் எப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், யூத ஜனங்கள் மத்தியில் அவ்வளோ காரியங்களை அவர் பேசி வச்சிட்டு போனாரு, ஆனா யூத ஜனங்கள் என்ன பண்ணல, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அதை புரிந்து கொள்ளல. ஆனா இந்த கிரேக்கர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், சில விஷயங்களை அங்க இருக்கு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஆவலோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி அங்க வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது பாயிண்ட் இங்க பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள் அதிகமாக அவங்களை கவர்ந்திருந்தது. ஏன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டு, நமக்கு தெரியும் ஜனங்கள் மத்தியில, எல்லா ஜாதிகள் மத்தியில இந்த கிரேக்கர்கள் வந்து விசேஷித்தவங்களாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஞானத்தில் என்ன பண்ணுவாங்க, அறிவுல கொஞ்சம் தேர்ந்தவங்களாக இருந்த. அப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், உடனே ஞாபகம் வரணும், ஒரு ஞானி அல்லது ஒரு தத்துவ ஞானி, ஒரு பிலோசபர் நம்ம சொல்லலாம், யார் சொல்லலாம், சாக்ரட்டிஸ், அப்போ புளூட்டோ, இவங்களெல்லாம் சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, பின்பதாக வரக்கூடிய இந்த ஜன, இந்த ஒரு ஜாதியில தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா, மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. சோ அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை கூட இப்படிதான் இருந்துச்சுங்களா, நம்ம சாக்ரட்டிஸ் விட, புளூட்டோ விட, அவங்களுடைய தத்துவத்தை விட இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் எப்படி இருந்ததுங்களா, மிக மேன்மையாக அங்க இருந்தது. அந்த காலத்துல கிரேக்கர் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு கேள்விப்பட்டு இவ்விதமாய் ரொம்ப வித்தியாசமா அவர் பேசுறாரு, ரொம்ப ஞானமாய் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரை பார்க்க வேண்டும், அவர்கிட்ட சில காரியங்களை பேச வேண்டும் சொல்லிட்டு அவங்க அங்க வந்ததா கூட அங்க சொல்றார் பிரதர்சன். அப்ப ஏன் அப்படின்னா, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த போதனைகளை, அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு அறிவு யாருக்கு இருந்தது, அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஞானத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் போது கிரேக்கர்களை குறித்து அங்க பிரதர்சன் அங்க சொல்றாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அங்க பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் அழகா அவர் கொடுக்கிறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கும் போது மலை பிரசங்கம் சொல்றாரு. மலை பிரசங்கத்துல அவர் சொல்லக்கூடிய அநேக காரியங்களை குறித்து கூட இந்த ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சோ உன்னு ஒரு உன்னதமான ஒரு சத்தியம், யாரும் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத ஒரு உன்னதமான காரியங்களை வந்து இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இந்த கிரேக்கர்கள் வந்தாங்களாமா, இயேசுவை நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்தாங்க. சரி, வந்தவங்க ஏன் இந்த சீஷர்கள்ட்ட வந்து அவங்க வந்து அனுமதி பெற்றுக்கொள்ளணும், ஏன் அனுமதி பெறணும், முதல்ல யார்கிட்ட வந்து அவங்க கேட்கறாங்க பாருங்க, வசனங்க திரும்ப நீங்க படிக்கலாம்.
அவர்கள் கலிலேய நாட்டு
அப்ப பிலிப்புட்ட வந்து இவங்க கேட்கறாங்க. அவங்ககிட்ட வந்துதான் முதல்ல தங்களுடைய அந்த அந்த வேண்டுதலை எங்க வைக்கிறாங்கன்னு பாக்குறோம். இதுக்கு ரசல் என்ன பாயிண்ட் கொடுக்கறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நேர்ல பார்க்க முடியாதா, அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி ஒரு ப்ரொடக்ஷனோட அவர் இருந்தாரா, அவர் அதிக சீக்கிரத்தில் அதிகமா நெருங்க முடியாதா அப்படின்னு பார்க்கும் போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இது இந்த கிரேக்கர்ல வந்து யூத ஜனங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா, அந்நியர்களாக புறஜாதிகளாக இருந்தாங்க. புறஜாதி ஜனம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து எங்கதான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா இருப்பார்னா, தேவாலயத்துல ஒரு முக்கியமான பகுதியில், அது பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில அவர் அந்த ஒரு இடத்துல இருந்தாரு. அந்த இடத்திற்கு இந்த அந்நிய ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்களா, உள்ள அங்க வரக்கூடாது. அதுக்கெல்லாம் இங்க வந்து பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாயிண்ட், இவங்க எங்க இருந்தாங்கன்னா அந்த கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ் சொல்றார், அந்நியர்களுக்காக புறஜாதிகளுக்காகவே அந்த தேவாலயத்துல ஒரு தனிப்பட்ட பகுதி அங்க இருந்ததாமா. சோ அந்த பகுதியில தான் இந்த கிரேக்கர்கள் அங்க வந்து இருந்தாங்க. இப்ப இருந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க, இன்கேஸ் ஒருவேளை ஏசு கிருஷ்ணனுடைய சீசர்கள் அங்க வந்திருக்கலாம், இல்ல இவங்க தான் ஏசு கிருஷ்ணனுடைய சீசர்கள் அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உடனே அவங்களை போயிட்டு, அவர்கிட்ட போயிட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னா, அது யாரும் அந்த பிலிப் இவர்கிட்ட போய் கேட்கறாங்க, நீங்க படிங்க. இல்ல இல்ல, அந்த முந்தின வருஷம் ஐயா, இயேசுவை காண வேண்டும், காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லு. அப்ப இதனாலதான், ஏன்னா அந்நியர்களுள்ள நுழையக்கூடாது, நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை இருந்தது. அதனால உள்ள அவங்க போக முடியல, என்றாக முடியல. சோ அவங்களுடைய பகுதியில் இருந்தாங்க. பிலிப் அங்க வரும்போது அவர்கிட்ட பார்த்து என்ன பண்றாங்க, அங்க கேக்குறாங்க. இன்னொரு பாயிண்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்ம யோசனை பண்ண முடியாத சில காரியங்கள் அவர் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சாமா, அது மொழி பிரச்சனைகள் இருந்ததாமா. அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து இவங்க பேசக்கூடிய மொழி அங்க வந்து தெரியாம இருந்திருக்கலாம் சொல்றாரு ஒன்னு. இரண்டாவது பார்க்கும் போது இந்த கிரேக்கர்கள் என்ன மொழி தான் பேசுவாங்க, கிரேக்க மொழி அவங்க பேசுவாங்க. கிரேக்க மொழி பேசும் போது யார்கிட்ட போயிட்டு அவங்க தங்களுடைய பெட்டிஷன் அங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிலிப்புட்ட, பிலிப்பு யாரு கேட்கிறாங்க. இப்ப ரசன சொல்றான்னா பிலிப்புக்கு கிரேக்க மொழி கூட என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது இங்க வசனம் சொல்லுது, கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய சொல்லி பிலிப்புன்னு சொல்லுது. பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர். அப்ப நம்ம வந்து நம்ம மேப்ல பார்க்கும் போது பெத்சாயிதா எங்க குறிச்சு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது கிரேக்க நாட்டிற்கும் இந்த பெத்சாயிதா நாட்டிற்கும், பெத்சாயிதா அந்த ஊருக்கும் அந்த யூதயா நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டர் பகுதி சொல்றாரு, அந்த எல்லை பகுதியில என்ன இருக்குங்களாமா, இந்த பெத்சாயிதா இந்த ஊர் இருந்துச்சாமா. இங்கதான் யார் இருந்தாங்கன்னா இந்த ஊர்க்காரன் தான் யாருன்னா பிலிப்பு. இப்ப நம்ம குறிப்பா நம்ம எடுத்துக்கலாம், நாகர்கோயில் நீங்க போய் பாருங்க, அங்க தமிழ் எப்படி இருக்குங்க, தமிழ் விதமா இருக்கும், மலையாளம் கலந்த மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா தமிழும் பேசுவாங்க, அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்க மலையாளமும் பேசுவாங்க. அவங்க பேசுறத ரெண்டும் கலந்து பேசுற மாதிரி இருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லை பகுதியில் இருக்கிற இந்த பெத்சாயிதா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே எப்படிதான் பேசுவாங்கன்னா, இவங்களுக்கு இவங்களுடைய மொழியும் தெரியும், அதே போல அந்த கிரேக்க மொழியும் அங்க தெரிஞ்சிருக்கு, அதிக வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த பிலிப்பூட்டை வந்து இங்க இந்த கிரேக்கர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ்ல, அந்த கிரேக்க மொழியிலேயே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இயேசுவை நாங்கள் பார்க்க நாங்கள் விரும்புகிறோம், ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பாயிண்ட் கூட ஆட் பண்றாரு, அந்திரேயாவும் இந்த லிஸ்ட்ல அவர் சேர்த்துறாரு. தரிசனம் வந்து அந்திரேயாவும் இங்க சொல்றாரு. ஆனா இங்க சொல்லப்படும் போது என்ன பண்ணா, பிலிப்பு மறுபடியும் அடுத்தது யார்ட்ட வந்து சொல்றான், அங்க அந்திரேயாட்ட வந்து அங்க சொல்லுகிறதா பாக்கணும். 22 வசனம், பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு சொல்றாரு. இப்ப அந்திரேயாவும் பிலிப்பு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அதை இயேசுவுக்கு அங்க அறிவிக்கிறாங்க. அங்க பார்க்கும் இது ஒரு சிறிய சம்பவம் தான். பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அங்க வருது, மிக சத்தியமுள்ள வார்த்தைகள் அங்க இயேசு கிறிஸ்து சீஷனு மத்தியில் அவர் பேசுகிறதா இருக்கும். இந்த ஒரு சிறிய சம்பவம் எதற்காக, ஏன் திடீர்னு இந்த சமயத்துல வந்து கிரேக்கர்கள் ஏன் அங்க வரணும், இயேசு கிறிஸ்துவை ஏன் பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படணும், என்ன விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு, அவங்க இங்க நடந்த சம்பவம், அதாவது கிரேக்கர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கும் இயேசு கிறிஸ்து பின்பதாக சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகளுக்கும் ஏதாவது லிங்க், ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதை குறித்தான் என்னுடைய நம்முடைய பாடம் இன்னைக்கு இருக்க போகுது. ஒரு சிம்பிளான ஒரு மேலோட்டமான ஒரு காரியங்கள் தான் இங்க இருக்கு. அதுக்கு முன்பதாக சில விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன சம்பவம் அங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 23 வசனம் நீங்க படிக்கலாம். 22 இருந்து படிக்கின்றது,
பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள்.
சோ விஷயம் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாச்சு, இயேசுக்கு வந்தாச்சு. அவர் வந்து அவருடைய அந்த உபதேசம் போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு சீஷர்கள் வந்து அவங்க சொல்றாங்க விஷயங்கள் அவர் வாங்கிக்கிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அவங்களை வர சொல்லுன்னு சொல்ல முடியுமா, இல்ல, ஏன்னா வந்து அணியர்கள் உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. ஆனா பிரதர் ரசல் எழுதும்போது ரொம்ப அழகா எழுத பின்னாடி பார்க்கலாம், இது என்ன இவங்க என்ன பண்ணனார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும் போது அவங்க அவர் போயிட்டு அந்த கிரேக்கர்களை அவர் பார்த்து பேசினாதான் அவங்க வந்து பிரதர் ரசல் சொல்றார். அதுக்கு முன்னதாக இந்த கிரேக்கர்களை குறித்து இன்னொரு பாயிண்ட் கூட ரொம்ப அடிஷனலான பாயிண்ட் அவங்க சொல்லி வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும் போது கிரேக்கர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது பிரதர்சன் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை கேள்விப்பட்டு அதன் மேல ரொம்ப ஆசையா இருந்து விருப்பம் முற்றிந்த ஜனங்கள் வந்தாங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இந்த கிரேக்கர்கள் வந்தாங்க அங்க சொல்லப்படுது. இன்னொரு பாயிண்ட் இங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க யாருனால அனுப்பப்பட்டாங்க, ஒருவேளை அனுப்பப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, யூசபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் ஹிஸ்டோரியன், அதாவது வரலாற்று ஆசிரியர் நம்ம சொல்லலாம், சபையினுடைய வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இங்க எழுதுறதா வந்து தன்னுடைய வார்த்தைகள் ரசல் அங்க குறிப்பிட்டிருக்கிறார். எப்படின்னா சிரியா நாட்டில் எடேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. இந்த ராஜாவுடைய பிரதிநிதிகளாக அல்லது தூதுவர்களாகத்தான் இந்த கிரேக்கர்கள் இயேசுன் மத்தியில அங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அங்க கொடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை அங்க பிரதர் ரசல் அங்க எழுதுறாங்க. இது எப்படி லிங்க் பண்ணி அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் அநேக சமயத்தில் தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்லிட்டு இருந்தார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ண போறேன், நான் ஏற்படுத்துகிறேன். இந்த ஒரு பாயிண்டோட பிரதர் ரசல் அங்க லிங்க் பண்றாரு, எவ்விதமாக அவர் தொடர்பு படுத்தி பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் விதமாக பேசிட்டு இருந்தாரு. அதே போல இந்த சமயத்தில் இந்த ராஜா கிரேக்கர்களை தன்னுடைய தூதர்களாக அனுப்புறாரு. அந்த கிரேக்கர்கள் மூலமாக இவங்களுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு செய்தி இல்ல என்ன ஒரு அழைப்பு அங்க கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல போனா, இயேசுவே நீங்க ரொம்ப வல்லமை மிகுந்தரா நீங்க இருக்கிறீங்க, இந்த ஜனங்களுடைய நம்பிக்கையை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, அதனால நீங்க என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க. வந்துட்டு என்னோட கூட இந்த அரசாட்சியில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பங்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பை வந்து இந்த ஒரு ராஜா கிரேக்கர் மூலமாக அங்க கொடுத்திருக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் அங்க எழுதுகிறதா பிரதர் ரசல் வந்து தன்னுடைய இந்த பாடத்துல குறிப்பாக சொல்ற. ஒருவேளை இது உண்மையா பொய்யோ அப்படின்னு அவரே சொல்ற, உண்மையா பொய்யோங்கிறது தெரியல. ஆனா இருந்த போதிலும் இந்த பாயிண்ட் அடிஷனல் எதுக்காக கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய சீஷர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்கும், அதே போல இந்த சம்பவம் நடந்ததற்கும் இனி வரக்கூடிய விஷயங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கும் ஒரு தொடர்பு அங்க இருக்கிறதா அங்க சொல்றாரு. அது எப்படி தொடர்புபடுத்தி பிரதர் ரசல் நம்ம கொடுக்கிறாரு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 23 வசனத்துல இயேசு ஒரு விஷயத்தை அங்க சொல்றார், மனுஷகுமாரன் மகிழ்வுப்படும் படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதாங்க பார்க்க. தொடர்ந்து பிரதர் ரசல் தன்னுடைய பாடங்கள் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த கிரேக்கர்கள் மத்தியில போயிட்டு இயேசு கிறிஸ்து அங்க பேசினார், அவங்களோடு கூட உட்கார்ந்து அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றார். பேசும்போதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ள பரிமாறி இருப்பாங்க, சில விஷயங்களை வந்து கிரேக்கர்கள் இயேசு கிட்ட சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு அழைப்பு அந்த ராஜாட்ட இருந்து வந்திருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார், ஏதாவது ஐடியா? சம்பவம் நடந்து முடிஞ்சதுனால அவர் போகலன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல அந்த நேரத்துல என்ன சொல்லியிருப்பார், அதுக்குதான் உடனே ஒரு வசனத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. கமெண்ட்ஸ்ல அவர் சொல்லும் போது இந்த சம்பவத்தை குறித்து அவர் பேசும்போது மத்தேயு எழுதும் சுவிசேஷம் 15:24 வசனத்தை பிரதர் ரசல் முன்னாடி வைக்கிறாரு. அந்த கேள்வி கேட்டுட்டு இந்த ஒரு வசனம் மத்தேயு 15:24, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று, வேற யாருக்காகவும் வேற எந்த இடத்துக்கும் நான் என்ன பண்ணல, அனுப்பப்படல, ஆனா யாருக்காக மாத்திரம் அனுப்பப்பட்டிருக்கேன். அப்ப காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் அந்த வீட்டார் மத்தியில தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன், அவர்களுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கேன், அவர்களுக்கு ஊழியம் பண்றதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன். சோ இந்த ஒரு வார்த்தையை அவர் அங்க சொல்லிருக்கணும் சொல்லிட்டு பிரதர் ரசல் அங்க சம்பவம் நடந்திருக்கோ இல்லையோ, ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அதை கண்டிப்பாக நிராகரித்திருப்பார். அவரு அங்க சொல்றார். அப்ப அந்த 23 வசனத்துல இந்த ஒரு இன்டர்வியூ அல்லது இந்த ஒரு பேச்சுக்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம் அங்க நடக்குதுன்னா, அவருக்கு அந்த 23 வசனத்துல இயேசு கிறிஸ்து அங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மனுஷகுமாரன் மகிமை படிபடியான அந்த வேலை அங்க வந்தது சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்க. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை, கிரேக்கர்கள் வந்தாங்க எங்கிட்ட கேட்டாங்க இவ்விதமாக அவங்க கேட்கும் போது நான் பதில் சொன்னேன் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. திரும்பமாக நம்ம படிக்க போகணும்னா இந்த 22 வசனம் வரைக்கும் சம்பவம் நடக்கிறதா கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், 23 வசனம் பார்க்கும் போது வித்தியாசமாக அங்க இயேசு கிறிஸ்து அங்க பேசிட்டு இருக்கிறதா பார்க்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, எவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்லலாம், ரெண்டு விதமாக அங்க சொல்லணும். இன் கேஸ் கிரேக்கர்லயே அவர் பார்த்து அவரை சந்திச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்திலேயே அவர்களை நோக்கி அப்படின்னு பார்க்கும் போது கிரேக்கர்களை சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது ஒருவேளை அந்த சம்பவத்துக்கும் அந்த ஒரு சம்பவத்துக்கும் இவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்ததுன்னா ஒரு அரை மணி ஒரு மணி நேரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் அங்க பேசியிருக்கணும். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எதுக்காக இந்த வார்த்தை சொல்றார் திடீர்னு? ஏன் இப்படி திடுதப்புன்னு ஒரு வார்த்தையா சொல்லணும்? இத்தனை வருஷமா இல்லாத சில காரியங்களை வந்து இந்த வசனங்கள் அவர் பேசிட்டு வர மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை இப்போ வந்துடுச்சு. ஏன் அதை சொல்ற? அதை கூட நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்ப தொடர்ந்து பிரதர் ரசல் நமக்கு பாடத்துக்குள்ளாக கொண்டு போகும்போது என்ன பாயிண்ட் இங்க வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் கூட அங்க நடக்கு. 12 அதிகாரத்தினுடைய முதல் ஒரு 10 வசனங்கள் நீங்க பார்க்கும் போது, இங்க ஒரு ஸ்திரீயானவள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை அங்க செய்கிறதான பார்க்கிறோம். அது என்னங்க? மரியாள் தைலத்தை எடுத்து இயேசுனுடைய பாவத்தில் அங்க ஊற்றுகிற அந்த ஒரு விஷயம். குறிப்பாக நம்ம பார்க்கும் போது 7 வசனம், அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். அப்ப மிக முக்கியமான ஒரு அடையாளம் அங்க நடக்குது. என்னன்னு பார்க்கறதா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் சம்பவிக்க வேண்டிய நேரம் பக்கம் நெருங்கிடுச்சு. ஒண்ணு, அதுக்கு முன்பதாக சில வசனங்கள், அதுக்கு முன்பாக அதிகாரத்தில் சில வசனங்கள் நீங்க முன்னோக்கி நீங்க பார்க்க போனா 49 வசனம் நீங்க படிக்கலாம். 11 அதிகாரம் 49 வசனம்,
அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது? ஏன் சொன்னார்? நீங்க அதுக்கு முந்தின வசனம் படிங்க சிஸ்டர்.
நாம் இவனை இப்படி விட்டு விட்டா எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய பிராணத்தையும் ஜனத்தையும் அடித்து போடுவார்களே என்றார்.
சரி, இவ்விதமாக அந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்தை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இப்படியே இவரை விட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா இவர் ரொம்ப வளர்ந்துடுவாரு, ஜனங்கள் மத்தியில பெரிய ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணிக்குவார். இவர் இப்படி இருந்துச்சுன்னா அரசியலுக்கு அது சரி வராது. ரோமர்கள் வந்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு உண்டான தண்டனை கொடுத்துருவாங்க, நம்முடைய போஸ்டிங்ல நம்ம கீழே தள்ளிடுவாங்க. குறிப்பா அந்த வார்த்தைங்க பார்க்கும் போது, எல்லாரும் விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தை ஜனத்தையும் அழித்து போடுவார்களே. அப்ப அங்க இன்னொரு ஒரு பயம் கூட அவங்க இருந்திருக்கலாம். ரொம்ப வல்லமை இயேசுகிட்ட இருந்திருக்கு, அதே போல ஜனங்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது, மேல உயர் அதிகாரத்தில் இருக்கவங்க என்னதான் நினைப்பாங்கன்னா, ஆட்சி நல்லபடியா நடக்கணும், சமாதானமா இருக்கணும், அங்க வரி சரியா வரி கட்டணும், அவங்க அந்த வரி வசூல் சரியா பண்ணக்கூடும், வருமானங்கள் வரணும்னு சொல்லிட்டு மேல ஆட்சியில உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா அர்த்தம் அவங்க வந்து மறுபடியும் ஸ்தானத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பகுதியில இயேசு கிருஷ்ணனுடைய அந்த பெயர் மேல நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது இந்த சதுசேயர் மற்றும் இந்த பரிசேயனுடைய அவங்களுடைய நிலை கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்க மாதிரி அங்க சூழ்நிலை உண்டாது. அதனால இவங்க பயந்துட்டாங்க. ரோமர்கள் இதை கேள்விப்பட்டா, அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, கேள்விப்பட்டா வந்து நம்ம வந்து அந்த ஒரு நிலையில இருந்து கீழே தள்ளிட்டு இயேசுவை என்ன பண்ணிருவாங்க, அவங்க வச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல அவிதமாக அங்க சொல்றாங்க. அப்ப அவர்கள் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியமாக காய்பா என்ன சொல்றார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க அமைதியாயிருங்க, ஏதோ சில விஷயங்களை அவர் பேச வர. அது என்ன? நீங்க தொடர்ந்து படிங்க சிஸ்டர். 50 வசனம்,
ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார்.
இப்ப 50 வசனத்தை பார்க்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு எப்படி இருக்கு? அப்ப இதுல கூட ஒரு தேவனுடைய வார்த்தை என்ன விதமாக சொல்லப்படுதோ அந்த ஒரு காரியம், அவர் திட்டத்தில் எவ்விதமாக காரியங்கள் இருக்கோ அதை இவர் பேசுற மாதிரி தெரியுது. ஆனா உள்ள என்ன ஒரு கருத்தை வைத்து அவர் பேசிட்டு இருக்காரு பார்க்கும் போது, சாகட்டும், ஏன்னா அவர் வந்து ஜனங்களுடைய நம்பிக்கை அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறார், அவங்க அவரை வந்து சாகட்டும், அப்பதான் நம்ம எல்லாம் பிழைத்துக் கொள்வோம் அப்படின்னு டைரக்டா சொல்லாம இவர் இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்றார். ஆனால் 51 வசனம் நீங்க படிச்சு பார்க்கும் போது ஏன் அப்படி சொன்னாரு, அவருடைய வார்த்தை என்ன காரியத்தை வெளிப்படுத்துது, அது குறித்து அந்த 51 மற்றும் 52 வசனத்துல அங்க சொல்றார் பாருங்க. இதை அந்த காய்பா சுயமாய் சொல்லல, தன்னுடைய சொந்தத்துல அவர் சொல்லல, ஆனா என்ன நடந்தது பாருங்க.
அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம்.
ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய 52 வசனம் இது. அதாவது இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்று. ஓகே, உண்மைதான், யூத ஜனங்களுக்காக, யூத ஜனங்கள் அவரை கொலை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தாலும் கூட அவர் யாருக்காக மறிக்க போறாரு? நம்ம யார் அவர்களை அவரை வந்து கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார்களோ அந்த ஜனங்களுக்காகவும் கூட அவர் என்ன பண்றார்? மறிக்கிறார். உண்மைதான். அடுத்த வசனம் நீங்க படிக்கும் போது, அந்த யூத ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மறிக்க போகிறார். இந்த வசனம் நம்ம முன்ன படிச்சிருக்கோமா தெரியல. சிதறி இருக்கிற தேவனுடைய ஜனங்களை ஒன்றாய் சேர்க்கவும் அவர் மறிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் அவர் கூட எப்படிதான் இருந்திருப்பார்? கிறிஸ்துவுக்கு எதிராகத்தான் இருந்திருப்பார், இயேசுக்கு எதிராகத்தான் இருந்திருப்பார். ஆனா அந்த எதிராளனுடைய வாயில கூட தேவனுடைய தரிசனம், அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய வார்த்தை வெளிப்படுகிற விஷயம் நம்ம கற்றுக்கணும். தேவனுடைய நேரம், தேவனுடைய வேலை, அவருடைய திட்டம் வந்துடுச்சுன்னா அது யாரை கொண்டாலும் தேவன் என்ன பண்ணிடுவார்? அதை சொல்வார், அதை செய்வார். அது உண்மை. இந்த வசனம் படிக்கும் போது யூத ஜனங்களுக்காக மறிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் அவர் மறிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் அங்க சொல்லப்பட்டது. அவனால் அங்க உரைக்கப்பட்ட அந்த ஒரு காரியம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காருங்களா? தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காங்களா? ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன், மனித மனுஷனுடைய குமாரன் மகிமைப்படுமையான வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, மரியாள் தைலத்தை இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ண விஷயம். அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்கும் போது, இவ்விதமான ஒரு தீர்க்க தரிசனம் அங்க உரைக்கப்பட்டது. யாருடைய வாயிலிருந்துன்னா, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து கூட அங்க தேவனுடைய வார்த்தை அங்க வெளிப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சதா இல்லையா? அந்த ஆலோசனை சங்கத்தில் அங்க பேசிட்டு இருந்தாங்க, அதை எப்படி இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருக்கும்? வசனம் நீங்க அடுத்தது படிங்க, 53 வசனம். இப்ப பாருங்க, எப்படின்னா கொலை செய்யலாமா வேணாம், எப்படி பண்றது, அது ஒருவேளை தவறாயிடுமோ, வேற மாதிரி முடிவு கொண்டு போயிடுமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்து பயந்துட்டு இருந்த இந்த ஜனங்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே இப்ப என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்நாள் முதல் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு என்னன்னா, அவங்க ரொம்ப தைரியமா அந்த நாள்ல இருந்தான் அநேக தரம் இதுக்கு முன்னாடி அவர் கொலை செய்வதற்கு கல்லெறிவதற்கு என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அது உண்மைதான், ஏதோ ஒரு தைரியத்துல அவர் மேல இருந்த எரிச்சல்ல. ஆனா இங்க இந்த சமயத்துல தேவனுடைய திட்டம் வெளிப்படணும், அவருடைய திட்டம் நிறைவேறி ஆகணும் அப்படிங்க போது, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்றாருன்னா, அவருடைய திட்டத்திற்கு நேராக அங்க கொண்டு வந்து அங்க வைக்கிறார். அப்ப எதிரிகள் தான், கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு எதிராகத்தான் இருந்தாங்க. ஆனா இருந்த போல 53 வசனம், அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும் படிக்கு என்ன பண்ணாங்க? அப்ப டெய்லி மீட்டிங், ஈவினிங் மீட்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணலாம், எங்க கொலை பண்ணலாம், எங்க அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறது, எப்படி அவர் வந்து அந்த அதிகாரம் முன்னா நிறுத்துறது, யார் பண்றது இதை? சோ அதுல இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த அவங்களுடைய அந்த ஆலோசனையில மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னவா தந்திருக்கும், இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு, அவரை யார் கொலை செய்யறது விடுங்க, அவரை யார் காட்டி கொடுப்பாங்க, அது யார், சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். சோ இந்த ஆலோசனை சங்கத்துல அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். தொடர்ந்து படிங்க. பாருங்க, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே தான், ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமா யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவிடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடைய கூட தங்கியிருந்தார் சொல்லி சொல்லப்படுது. உடனே என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். எப்ராயிம் போயிட்டு அங்க தன் சிசுவோட தங்கியிருந்ததா வேத வசனம் அங்க சொல்லுது. இதுக்கு அப்புறம் தான் 55 வசனத்துல, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேர கால பகுதி தேவன் கொடுத்திருக்கிறார். நிழல் இருக்கு, அதுக்கு பொருளான விஷயங்கள் நடந்து நிறைவேறியாகணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நோக்கமா இருந்ததுனால 55 வசனம், இவருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அதற்கு முன்னே அநேக தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். பின்புதான் நீங்க வசனம் படிக்கும் போது, அங்க எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பேசிக்கிட்டாங்களா, இயேசு வருவாரா, ஒருவேளை இந்த பண்டிகைக்கு வருவாரா? சோ அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு கூட அங்க பார்க்கிறோம். இதை தொடர்ந்துதான் அங்க வந்து மரியாள் வந்து அந்த பரிமள தைலத்தை அங்க ஊத்துகிறது. இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு சம்பவத்தை வைத்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, நேரம் வந்துடுச்சு, வேலை வந்துடுச்சு. என்னன்னு பார்க்கும் போது, இந்த காய்ஃபானுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுங்க, அங்க தேவனுடைய வார்த்தை அங்க கிளம்புகிறதா பார்க்கிறோம். இவருக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கப்படும்படியாக. மிக முக்கியமான வார்த்தை, மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று. இரண்டாவது சம்பவம் பார்க்கும் போது, மரியாள் அடையாளமாக இயேசு கிறிஸ்துனுடைய பாகத்தில் அங்க தைலத்தை ஊற்றி அங்க அபிஷேகம் பண்ணுகிறது. இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு, ரொம்ப ஓபனா பேசுற, இவளுடைய என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக என்ன பண்ற, அதை வைத்திருந்தால் சொல்லி அங்க சொல்ல. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அங்க பவானி ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும் போது, இந்த 20 வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள், கிரேக்கர்கள் அங்க வந்தாங்க, கிரேக்கர்கள் அங்க வந்தாங்க. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய உன்னதமான சத்தியத்தை, தேவனுக்கு அடுத்த அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியங்களை, சுவிசேஷத்தை இங்க பூமியில அவர் பிரசங்கம் பண்ணி ஆகணும். யூத ஜனங்கள் மத்தியில பண்ணுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவனுடைய கையில் இருந்தது. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார். அவர் பேசின வார்த்தைகளை, அவர் பேசின உபதேசங்களை தங்களுக்காக பயன்படுத்தி கொண்ட சில யூதர்கள் மாத்திரம் அங்க இருந்தாங்க, அது நமக்கு தெரியும். இது தேவனுடைய திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன பார்க்கும்போது, என்னுடைய சத்தியத்தை, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நான் என்ன பண்றேன், உங்கள் மூலமாக நான் உலகத்திற்கு நான் கொடுக்கிறேன், அல்லது குறிப்பாக இந்த யூத ஜனங்கள் மத்தியில் நான் கொடுக்கிறேன். அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்ல, அதுல குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணிக்கணும், அதை வாங்கிக்கணும். நமக்கு தெரியுமே, இந்த யூத யுகத்துல ஒரு அறுவடை உண்டு, அதே போல அந்த அறுவடைக்கு முன்பதாக என்ன இருக்குங்க, ஒரு விதைப்பும் உண்டு, ஒரு விதைக்கிற வேலை இருந்து. இயேசு கிறிஸ்துதான் வந்தார், சோ விதைத்தாரு, அறுவடை பண்ணார், எங்க இருந்து, யூத ஜனத்தின் மத்தியில் இருந்து. இது மாத்திரம் தேவனுடைய திட்டமா அப்படின்னு பார்க்கும் போது, இல்ல, இதை தொடர்ந்து இன்னொரு திட்டம் இருந்தது. இங்க ஒரு தீர்க்க தரிசனமா உடைக்கப்பட்ட வார்த்தை என்ன பார்க்கும் போது, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும், சேர்க்கப்படணும். அது எப்ப நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது, அந்த ஒரு டைம்காக கூட வெயிட் பண்றது, அது தேவனுடைய திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு வேலையா இருந்தது. அதையும் அவருடைய மாம்ச சரீரத்தில் அதை நிறைவேற்றி போனார். அந்த ஒரு நேர பகுதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, யூத ஜனங்கள் மாத்திரம் இல்ல, அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, புறஜாதியாரும் என்ன பண்ணணும், தேவனுடைய சத்தியத்தை தேடி வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. சரியான நேரத்தில் கிரேக்கர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அங்க வந்து சேர்ந்தாங்க. அப்ப 20 வசனம் சொல்லும் போது, கிரேக்கர்கள் அவரை வந்து பார்த்து பேசின சில விஷயங்கள், அது என்னன்னு சொல்லி இங்க மறைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியல. சில காரணங்கள், சில காரியங்களை குறித்து பிரதர் வந்து சில விஷயங்களை குறித்து அங்க பேசியிருக்கிறார், அது இருக்கட்டும். ஆனா ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம், யூத ஜனத்தின் மத்தியில, யூத சமுதாயத்தின் மத்தியில, அந்த ஜாதியின் மத்தியில குறிப்பிட்ட யூதர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய போதகத்தை, தேவனுக்கு அடுத்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு பகுதி அங்க காலியாக வெற்றிடமாக இருக்கு, அது என்னன்னு பார்க்கும் போது, அவரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு காட்டி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க இயேசுவை நோக்கி அங்க வந்தாங்க. அந்த ஒரு சம்பவம் கூட அவருக்கு மரணத்துக்கு முன்பதாக என்ன பண்ணிச்சுங்க, அது நிறைவேறுச்சுன்னு சொல்லி எங்க பிரதர் ரசல் அழகா அங்க பாயிண்ட் கொடுத்தாரு. இப்படி நிறைவேறி இருக்கும் போதுதான், இதுதான் ஒரு சரியான ஒரு நேரம், இதுதான் ஒரு சரியான நேரம் சொல்லிட்டு தான் இப்ப என்ன சொல்றாருன்னா, திரும்பமாக வசனம் படிக்கும் போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, 23 வசனம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை இப்போ வந்துச்சு, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரம் இப்ப வந்துருச்சு. சோ இனி வந்து வேற எந்த ஒரு காரியத்திற்காகவும் அவர் தாமிக்கிறது கிடையாது. தேவன் குறித்த அந்த நாளில் தன்னுடைய பலியை முழுமையாக அவர் செலுத்த அவர் ரெடி ஆயிட்டு இருக்கிறார். அப்பதான் இந்த ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறதா அங்க பார்க்கணும். சரி, மனுஷகுமாரன் மகிமைப்படுமையான இந்த ஒரு வேலை, இது என்ன, தி ஹவர் இஸ் கம் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன இது, என்ன இந்த வேலை வந்ததுன்னா, என்ன வேலை, அழகா ஒரு 3 பாயிண்ட், ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் அவர் சொல்றார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, அந்த வேலை என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது சொல்றார், மனுஷகுமாரன் உபத்திரப்படும்படியான ஒரு வேலை அங்க என்ன பண்ணுச்சு, அங்க வந்தாச்சு. இதுல இருந்து ஒரு முழுமையான உபத்திரத்துக்குள்ளாக மனுஷகுமாரன் அங்க கொண்டு போகப்படுகிறார், முதல் பாயிண்ட் அவர் சொல்றார். இரண்டாவது, மகிமைப்படும்படியான இந்த ஒரு வேலை அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு வேலை அந்த ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, மனித குலத்துக்காக ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்காக ஒரு மிகப்பெரிய வழியை கிறிஸ்து அங்க நிறைவேற்றி விடுறதுக்குண்டான வேலை அங்க வந்துச்சு. இந்த மூன்று பாயிண்ட்ஸ்க்கும் ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தம் தான். ஆனா சம்பவங்கள் நடந்து முடியக்கூடிய சம்பவங்கள் அங்க மூன்று விதமாக அங்க சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து துக்கப்படணும், துயரப்படணும், அவமானப்படணும், அதற்குண்டான வேலை அங்க வந்துடுச்சு. தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேறணும். அது என்ன திட்டம் பார்க்கும்போது மூன்றாவது பாயிண்ட் சொல்லும் போது ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்காக ஒரு மிக உன்னதமான ஒரு பரிசுத்தமான பலியை கிறிஸ்து அங்க கொடுக்கணும். இப்படி சொல்லும் போதுதான் உடனே சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்கம்மா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு இல்லையா. இப்ப வந்து நம்ம ஒரு இந்தியன் பிரதர் இருக்காரு, அல்லது தமிழ், நம்ம தமிழன் இருக்காரு வச்சுக்கோங்க, ஒரு பிரதர் இருக்காரு, அவரு ஒரு வளமையான தேவனை ஊழியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கும் போது திடீர்னு ஃபாரின் பிரதர் யாராச்சும் ஒருத்தர், சத்தியத்தை கேட்காத ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட வந்து உங்களை பார்க்கணும், உங்களுடைய சத்தியத்தை கேட்கணும், உங்களுடைய வார்த்தை எவ்விதமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது கூட இருக்க நமக்கு எப்படி இருக்கும். சோ இவர் பேசுற வார்த்தையில எவ்விதமாக அங்க பரம்பு இருக்கு, ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கறதாக அங்க இருக்கும். ஏன் நம்ம ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு இந்து பிரதர் கேட்டாவே என்ன பண்றோம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய வார்த்தையில கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள், ஏன்னா அந்த காலத்துல வந்து கிரேக்கர்கள் ரொம்ப ஞானிகளாக அவங்க அங்க நினைக்கப்பட்டாங்க யூத ஜனமத்தில. ஆனா அந்நியர்கள் தான், ஆனா ரொம்ப ஞானவான்கள், ரொம்ப அறிவாளிகள் சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த யூதர்கள். சோ அவிதமாக இருக்கிற கிரேக்கர்கள் நம்முடைய போதகர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, சில விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்களே, இதுல என்ன குறிக்குது. இரண்டாவது, மறுபடியும் அந்த ராஜா, இந்த சீரிய நாட்டு ராஜா வந்து ஒரு ஒரு அழைப்பை அங்க கொடுத்திருக்கிறார். சோ அது பிரதர் சொல்லும் போது அதை இது லிங்க் பண்ணி சொல்றாங்க. ஒருவேளை இயேசு முன்னாடியே சொல்ல பாரு, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன், நான் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல நேற்றுக்கு நடந்த சம்பவம் என்ன, ஒரு ராஜாவாக என்ன பண்ணிருக்காங்க, உங்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க யூத ஜனங்கள். அப்ப இவர் என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அவர் வருவாரோ, யோசனை அவருடைய சிந்தைகள்ல இவ்விதமாக ஓடிட்டு இருந்ததா சொல்றாங்க. சோ இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை அவர் உண்டாக்க போகிறார் இந்த பூமியில, அவிதமான ஒரு எண்ணத்துல ஒரு எதிர்பார்ப்புல தான் இவங்க இருந்தாங்க. மிக முக்கியமானது அந்த 23 வசனத்துல மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை டைரக்டா சொல்லிருக்கலாம், அவர் வந்து ஒப்பு கொடுக்கும்படியான, அதாவது சிலுவையில் ஒப்பு அறையும் முடிய முடியாது, கொலை செய்யப்படும் முடியாது, ஏதோ ஒன்று சொல்லிருக்கலாம். மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்ன உடனே இவங்க என்னதான் நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துக்கு இவர் என்ன பண்ணுவார், ராஜா ஆயிடுவார். சோ அவிதமாக ஒரு மிக ஒரு ஒரு சிந்தையில் அவங்க இருந்ததா பிரதர் ரசன் இங்க சொல்றாங்க. 24 வசனம் படிக்கலாம். வார்த்தைகள் வித்தியாசமாக அங்க பேசுகிறதாப்பா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை அங்க கொடுக்கும் சொல்லி எங்க சொல்றோம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து சிஷ்யர்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா தேவனுடைய திட்டம் விதமாக இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியாக நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் யோசனை பண்ணிட்டு இருந்தா எதிர்பார்த்திருந்தார், சரியான நேரம் காலப்பகுதியை எதிர்பார்த்தார். இப்ப நேரம் வந்துடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் சில வார்த்தைகள் எல்லாம் அங்க சிஷ்யர்கள் மத்தியில் அவர் பேசுகிறதா பார்க்கும். இன்னைக்கு அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக அது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துல மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு தெரியும் மெய்யாகவே மெய்யாகவே உண்மையா சொல்றேன், இது என்ன பண்றது இல்ல, நடக்காம போகிறது கிடையாது, இது உண்மை, இதுதான் உண்மையான சத்தியம் சொல்ற. தொடர்ந்து சொல்லும் போது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்கலாமா, மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த ஒரு சின்ன வசனத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து அது சாகாவிட்டால் எப்படிதான் இருக்கலாமா, அது தனித்து இருக்கும் சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்க. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல யாரை குறித்து அங்க பேசுகிறார், கோதுமை மணி அப்படிங்கிறது யாரை குறித்து பேசுகிறார். அப்ப பொதுவாக ஒரு சின்ன ஊமை அங்க பேசி வைக்கிறார். நமக்கு தெரியும் ஒரு நெல்லு மணி அங்க நிலத்துல விழுந்து விழுந்தாத்தான் அது என்ன ஆகும், ஒரு கதிராக அங்க வரும். அதே போல இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கோதுமை மணி அது விழுந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சாகணும் சொல்றாரு, சாகணும். அப்ப சாகிறது அந்த விஷயத்தை எதை குறித்து அவர் பேசுகிறார், கோதுமை மணி நிலத்துல விழுந்துருது, விழுந்து அது செத்து போச்சுன்னா மறுபடியும் உயிரோட அது வேற ஒரு செடியாக வருமா? அது கோதுமை செடியாக வருமா? அது கதிராக வருமா அப்படின்னு நிச்சயமா இல்ல. ஆனா என்ன சொல்ல வர, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, கோதுமை மணிக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா சாகர விஷயம் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும் போது, கோதுமை மணியுடைய அந்த வெளிப்புற அந்த தோற்றம், ஒரு மணி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, உள்ள நிலத்துக்குள்ள விழுந்து அது சாகணும். சாகிறது என்னன்னா அதனுடைய உருவத்தை அதை என்ன பண்ணிக்கணும், இழந்து போகணும். ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிருக்கோம், அது தன்னுடைய உருவத்தை அது இழந்து போகணும். அது இழந்து போகும் போது தான் அது என்னதுங்க மறுபடியும் உயிர் பெற்று அது வளர்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறாரு, கோதுமை மணியானது சாகாவி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்கலாமா? தனித்திருக்கும். நான் சாக மாட்டேன், நான் வந்து பத்திரமா வந்து பக்கெட்லயே இருப்பேன், அது அங்க அலமாரியிலேயே இருப்பேன், நான் ஒரே கோதுமை மணியா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது எப்படிதான் இருக்கலாமா? அது சிங்கிளா தான் இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும், எங்க வச்சோமோ அங்க வச்சிருக்கும். ஆனா அதை நிலத்துல போட்டோம்னா அது என்ன பண்ணுங்க, தன்னுடைய உருவத்தை இழந்துடும் சொல்ற. என்ன பாயிண்ட் இங்க பேசுறார் அப்படின்னு பார்க்கும் போது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லிக்கிறான்னு சொல்லி பிரதர்ஸ் கமெண்ட்ஸ்ல கொடுக்கிறாரு. ஒரு மணி அது எவ்விதமாக இருக்கு அப்படின்னு அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவ்விதமாக அது நிலத்துல விழுந்து அது செத்ததையாகல, அது எப்படி இருக்கணும், மிகுந்த பலனை அது கொடுக்கும். அப்ப ஒரு மணி கீழே விழுந்து செத்ததுன்னா அதுல இருக்கிற ஜீவன் எத்தனை மணியை கொடுக்கலாமா அது தெரியாது, ஆனா ஒன்றை காட்டிலும் அதிகமாக மிகுந்த பலனை அது என்ன பண்ணும், அது கொடுக்கிறதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதுதான், கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது தான். ஒரு வெங்காயத்தை போட்டோம்னா அது கொத்தா அது விளையுது. ஒரு மணியானது ஒரு கோதுமை மணியாது, அநேக கோதுமை மணிகளை அது கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா மணியாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிதான் ஆகணும், மறிக்குதான் ஆகணும், செத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மணிக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் பல ஜீவன்களை என்ன பண்ணுங்க அது உண்டு பண்ணும். கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அது தனித்திருந்துச்சு தனித்திருந்துச்சு தனித்திருந்துச்சுன்னா ஆதாம் கூட ரெண்டு வருஷம் எப்படிதான் இருந்தாருங்களா, அது தனித்து அது இருந்தோம். அதே போல இயேசு கிறிஸ்துவர் இணையா பேசுறார், அவர் கூட மூன்று வருஷமா எப்படிதான் இருந்தாராமா, அவரும் தனித்துதான் இருந்தார், தனித்துதான் இருந்தார். இங்க சொல்றாரு தன்னை குறித்து சொல்லும் போது, மூன்று வருஷம் நான் என்ன பண்ணிருக்கேன், தனித்து இருக்கிறேன், ஆனா இதப்ப என் மூலமாக அநேக பலன்கள் வர வேண்டியதா இருந்துச்சுன்னா, அநேக மணிகள் வர வேண்டியதா இருந்துச்சுன்னா, ஒரு மணியான நான் என்ன பண்ணுப்பேன், விழுந்து சாகணும், மண்ணில் விழுந்து சாகணும். அதான் சொல்றேன். அதுக்கு அழகா சொல்லும் போது ஆதாம சொல்ற, ரெண்டு வருஷமா அவர் தனியா தான் இருந்தாரு, ஒரு பிரயோஜனம் அங்க இல்ல சொல்ற. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது, ஒரு மணியானது ஒரு ஒரு கதிர் நிறைய இருக்கிற மணிகளை எங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு ஜீவன் அல்லது ஒரு வாழ்வு அநேக பேருடைய வாழ்வை அல்லது வாழ்வுக்கு உண்டான ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல நமக்கு பாயிண்ட் இருக்கு. அந்த நிலைமைக்கெல்லாம் வரல, நம்ம மணியாகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு காலப்பகுதி நமக்கும் இருக்கு, நிலம் இருக்கு, அதுல விழுந்து சாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்படி உண்மையாக செத்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய ஜீவன் மூலமாக என்ன பண்றார் தேவன், அநேக ஜீவன்களை இங்க உண்டு பண்ணுவராக இருக்கிறார், அநேக பேருடைய வாழ்வுக்குண்டான அந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். ஒரு வசனம் படிக்கலாம், சங்கீதம் புத்தகத்தில் 72 சங்கீதம் 16 வசனம், 72:16. எந்த அதிகாரம், பெரியமானவர்கள் இந்த ஒரு வசனம் அருமையான ஒரு வசனம் இது. நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு நம்ம படிச்சோம்னா ரொம்ப அழகான ஒரு வசனமாக கொடுக்கப்பட்டு 16 வசனம், பூமியிலே மலைகளின் உச்சிகளிலே ஒரு பிடி தானியம் என்ன பண்ணுங்களாமா, விதைக்கப்பட்டிருக்கும், விதைக்கப்பட்டிருக்கும். இங்க சொல்லும் போது ஒரு மணியானது சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது ஒரு பிடி மணி அங்க சொல்ற, அது ஒரு பிடி தானியம் அங்க சொல்லுகிறத பார்க்கும். அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், வார்த்தையை தான், வார்த்தையை தான் நம்ம எடுக்கணும். பூமியில இந்த பூமியில அல்லது இந்த உலகத்துல மலைகளின் உச்சிகள் இல்ல, அப்ப மலைங்கிறது ராஜ்யம், அப்ப ராஜ்யத்துல அந்த ராஜ்யங்கள்ல உச்சியில அது யாருடைய ராஜ்யமா இருக்கும், கிருஷ்ணனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஒரு பிடி தானியம் என்ன பண்ணுங்களாமா, விதைக்கப்பட்டிருக்கும். ஒரு மணி இல்ல, அந்த ஒரு மணி விதைக்கப்படுகிற காலம் போயிடுச்சு. அதுல கிடைக்கப்பட்ட பலன் என்ன தெரியுங்களா? ஒரு பிடி தானியம், ஒரு பிடி தானியம். இந்த ஒரு பிடி தானியம் இப்ப மறுபடியும் என்ன பண்ண பண்ணுங்களாமா, விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் என்ன பண்ணுவாங்க. சோ அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இந்த நகரத்தார், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அந்த பூமியின் புல்லை போல என்ன பண்ணுவாங்க, நகரத்தார் அங்க செழித்து பொங்குவார்கள். சோ ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பு உண்டாயிருக்கும் சொல்லி அங்க சொல்றாங்க. கம்பாரிசன் நம்ம பார்க்கணும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒரு மணியானது நிச்சயமா சாகணும், அது சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது தனித்திருக்கல, அது செத்துச்சு. அதன் மூலமாக அநேக மணிகளை அந்த ஒரு மணியானது என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணணும். சோ அந்த ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு, அந்த ஒரு வேலை தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒருபிடி மணியானது அல்லது இதிலிருந்து வரக்கூடிய இந்த தானியங்களானது மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் அதை என்ன பண்ணப்படும், விதைக்கப்படணும். உடனே நம்ம சொல்லிருக்கூடாது, அது எப்படி பிரதர் நம்ம வந்து அந்த ராஜ்யத்தில் போய் மறுபடியும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா, அது எப்படி, அப்படி இல்லை. சோ அதனுடைய பலனை குறித்து அங்க பேசுகிறார் சங்கீதக்காரர். அப்ப ராஜ்யத்துல இவங்க விதைக்க ஒரு பிடி தானியமாக இந்த சபை ஜனங்கள் விதைக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய பலன் எவ்விதமா இருக்கும், அது எதை கொடுக்கிறது அப்படின்னா, பூமியில் இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அங்க பூமியுடைய புல்லை போல செழித்தோங்குவார்கள் சொல்லி ஒரு அருமையான தீர்க்க தரிசன வசனத்தை இதுக்கு இணையாக பிறகு ரசல் கமெண்ட்ஸ்ல கொடுக்கிறார். நமக்கு 24 வசனம் இதை குறித்துதான் அவர் பேசுறார். சோ கடைசி பகுதியில் பார்க்கும்போது, அது செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். சோ அதுல ரெண்டு வார்த்தை, நம்ம ரெண்டு பகுதியான மடங்கிருக்கு. முதல்ல இந்த டைரக்டா இந்த ஒரு மணியினுடைய ஜீவனுக்கு தொடர்புடைய சில மணிகள் யாருன்னு பார்க்கும் போது, அவருடைய சொந்த சீஷர்கள் 144,000 பேர், அவருடைய சொந்த சரீரமாக சபை நம்ம சொல்லணும். அதுக்கு பின்புதான் வரக்கூடிய பலன் யார் பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம், அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய ஜீவன், அதை குறித்து இங்க சொல்லலாம். அடுத்த வசனம் நம்ம கடந்து போலாம். 25 வசனம், இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஜீவனை ஒரு அழகான உண்மை சொல்லிட்டாரு. அடுத்தது கொஞ்சம் நேரடியாக அவர் பேச வர்றார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை என்ன பண்ணுவான், இழந்து போவான். ஒருவேளை நான் தனிச்சா இருந்துக்கிறேன், நான் செத்து சாகிறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் மனசு இல்லப்பா, அந்த அளவுக்கு நல்லா வர முடியாது. அப்படி ஒருவேளை தன்னுடைய ஜீவன் மேல ஒருத்தர் ஆசையா இருந்துச்சுன்னா, அதை சிநேகிக்கிறவன் அதை என்ன பண்ணுவான், இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். இந்த வசனம் யாருக்கு வந்து பொருந்தி நம்ம சொல்லலாம். இந்த 25 வசனம் இதுவும் கமெண்ட்ஸ் சொல்லும் போது முழுக்க முழுக்க யாரைத்தான் சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் அங்க சொல்றாரு, வேற யாருக்கும் இது வந்து அப்ளை ஆகாது. இந்த வசனம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான். ஏற்கனவே நம்ம இந்த பாயிண்ட் பேசியிருக்கோம். இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் இந்த வசனம் அங்க பொருந்தும். வேதத்தில் சில வார்த்தைகள் வசனங்கள் அவருக்கு மாத்திரம் தான் பொருந்தும். வேதத்தில் சில வார்த்தைகள் வசனங்கள் தேவனுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். வேதத்தில் சில வார்த்தைகள் வசனங்கள் யாருக்குங்க, சபை ஜனங்களுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். சில வார்த்தைகள் யார் இரண்டாம் மரணத்துக்கு போறோம் அவங்களுக்கு மாத்திரம் தான் அது பொருந்துகிறதா இருக்கும். பெரியமானால் இங்க இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம் அவரே அங்க சொல்லியிருக்கார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இழந்து போவான் சொல்றாரு. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாக அவன் காத்துக் கொள்ளுவான், அதை காத்துக் கொள்ளுவான், ஜீவ காலமாக அதை காத்துக் கொள்வான் சொல்லி அவங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அங்க சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லிட்டார், ஏன் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, முதல் வார்த்தை அவர் பிரதர் ரசல் என்ன எடுத்திருக்கிறாருன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஒருவன் தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கும்னு சொன்னா முதல்ல அவனுக்கு என்ன வேணும், நான் வந்து என் பேனா மேல அல்லது நான் வந்து எனக்கு மிக ஒரு ஒரு காரணம் வச்சிருக்கேன், அந்த கார் மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னா முதல்ல எனக்கு என்ன வேணும், ஆமா அது வேணும். கார் மேல எனக்கு பிரியமா இருக்குன்னா யாரோ கார் அது ஒத்து வராது. என்னுடைய பேனா மேல எனக்கு ரொம்ப பிரியம், அது யாருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா முதல்ல எனக்கு பேனா இல்லாமல் பேசுனா அது இல்ல. அதே போலதான் எங்க சொல்றாருன்னா பிரதர்சல், ஜீவன் மேல ரொம்ப சிநேகமா இருக்கிற ஒரு மனுஷன் முதல்ல அவருக்கு என்ன வேணும், ஜீவன் வேணும். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாரு, இல்ல சொல்லிட்டு தான் சொல்றாரு. யார் வந்து முழுமையாக ஒரு பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான், அவர் மாத்திரம் வேற யாரும் கிடையாது. சோ அவரு தான் ஜீவனை பெற்றுக்கொண்டவராக அவர் இருக்கிறார். எப்போ ஆதியிலிருந்தே அவர் சொல்றார். அதுலனால்தான் தேவனுடைய திட்டத்துல அவர் முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. சோ அந்த பரிபூர்ணமான ஜீவனை யாருக்கு கொடுக்கணும், இந்த மனுஷங்களுக்காக அங்க கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, குறிப்பா சொல்லப்போனா இன்னொரு பரிபூர்ணமான ஒரு ஜீவனுக்கு நிகராக நீங்க என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து கிட்ட. அவருடைய திட்டம் அப்படிதான். அப்ப பரிபூர்ணம் பரிபூர்ணமான ஒரு ஜீவனை பெற்றுக் கொண்டிருந்த ஆதாம் அவர் என்ன பண்றார், தன் ஜீவனை இழந்து போனார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயத்தையும் தான். அதுக்கு நிகராக ஒரு பரிபூர்ண ஜீவன் உள்ளவர் தன்னுடைய ஜீவனை ஒரு பலியாக ஈடாக அங்க கொடுக்கணும். தேவனுடைய திட்டமாக இருக்கு. அந்த வகையில் பார்க்க போனா ஏசு அவர் ஒரு பரிபூர்ண ஒரு ஜீவனை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் தன்னை குறித்து அவர் பேசுறார், ஒருவேளை இந்த ஜீவன் மேல நான் சிநேகம் கொண்டிருந்தேன்னா, இது மேல ஆசையை கொண்டிருந்தேன்னா, அதை நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், இழந்து போவேன் சொல்றார். தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றன்னா, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளுவான். அப்ப அவருடைய வாழ்க்கை அவருடைய ஊழியம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாருன்னா, துச்சமா என்னதான் நம்ம சொல்ல வேண்டாம், அதை வந்து பாதுகாத்துக் கொண்டார். ரொம்ப பத்திரமா பாதுகிட்டார் நம்ம அந்த 3.5 வருஷம். ஏன் அப்படின்னு தெரியுங்களா, ஏன்னா அந்த ஜீவனை வச்சுதான் இன்னொரு ஜீவனை என்ன பண்ண போறார், மீட்க போகிறார், வாங்க போகிறார். அப்படி இருக்கும் போது என்ன பண்ணும், ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருந்தா 3.5 வருஷம் காலமா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் வாங்க போறோம், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000-30,000 ரூபாய் செலவாகுனா, நம்ம அங்கிருந்து நம்ம டவுனுக்கு வரோம் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி வச்சிருப்போம், ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருப்போம். ரொம்ப ஏனோதானா இல்ல, ரொம்ப பத்திரமா. ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் இன்னொரு பொருள் நான் என்ன பண்ணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட அந்த 3 வருஷ காலம் பாவி ஜனங்கள் மத்தியில் இருக்கும் போது அநேக சிக்ஷைகள் அநேக சோதனைகள் அவர் மத்தியில் கூட இருந்தது. ஏன்னா அவர் கூட மனுஷீகத்துல தான் இருந்தார். மனுஷீகத்துக்கு அடுத்த அநேக சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க இருந்தது. எல்லா சமயத்திலும் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான பரிபூர்ணமான ஜீவனை அவர் மிகுந்த பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா, தேவன் அவருக்கு கொடுக்கிற ஒரு காலப்பகுதியில சரியான நேரத்தில் அதை ஈடாக அவர் கொடுக்கணும். அதுக்காக அவர் அந்த ஜீவனை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அது மிக முக்கியமான விஷயம். நீங்க சொல்லும் போது அந்த ஜீவனை நான் சிநேகிக்கிறது இல்ல, அப்படி சிநேகித்தனா அதை நான் இந்த பூமியில இழந்துப்போம். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாக அங்க காத்துக்கொள்ளுவான் சொல்றான். அதே போலதான் உண்மைத்தான், இந்த உலகத்துல உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணார், வெறுத்தா. பாருங்க, ரெண்டு வேளை அவர் பண்ணிருக்காரு, அதே ஜீவனை என்ன பண்றாரு, ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டார், பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார். ஆனா இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது அந்த ஜீவனை அவர் என்ன பண்ணிருக்கார், வெறுத்திருக்கிறார். அல்லது அந்த ஜீவனை பலியாக செலுத்துவதற்கு என்ன பண்றார், அவர் முன் வந்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்திற்கு முன்பதாக தன்னுடைய ஜீவனை அவர் எடுத்திருக்கிறார். நிமித்தமாக ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய மீட்பை அவர் பெற்றுக் கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு மேல வந்து அங்க பாயிண்ட்ஸ் அங்க வசல் கொடுக்க. சோ இந்த ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அங்க பொருந்தது. ஏன்னா அவருக்கு தான் ஜீவன் இருக்கு, கொடுக்கக்கூடிய ஜீவன் அவருக்கு தான் இருக்கு. மத்தவங்களாம் வாங்கக்கூடிய ஒரு காரியத்தில் தான் அந்த ஒரு நிலையை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் சொல்லி அங்க சொல்ல. 26 வசனம் படிக்கலாம். இப்படி இருக்கும் போதுதான் பிரியமானவர்களை இப்ப சொல்றாரு. அடுத்ததாக டைரக்டா வந்து சிசுல் மத்தியில அங்க சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் சொல்லி அங்க சொல்றார். பின்பற்ற கடவன், தொடர்ந்து படிங்க. எங்க நான் இருக்கணும் அங்க என்னோட ஊழியக்காரன்
இருப்பான்.
3 பகுதிகளாக இந்த வசனத்தை அவர் பிரித்து அங்க பேசுகிறாங்க. பார்ப்போம் இந்த 26 வசனம் அவர் பேசும் போது இப்ப என்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 25 வசனத்தை நமக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் என்னமோ அவருக்கு மாத்திரம் தான். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வசனத்தை நமக்கு எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்காக அப்ளை பண்ணி பார்க்க போறோம், ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அது உண்மை. ஏன்னா இயேசுக்காக கொடுத்த எல்லாவித உரிமைகளும் யாருக்குதான் இருக்குங்க, நமக்கு நிச்சயமாக உண்டு. இங்க சொல்லும் போது 26 வசனத்துல சில விஷயங்களை அவர் பேசுறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை என்ன பண்ண, முதல்ல பின்பற்றணும், பின்பற்றணும் சொல்ற. எப்படி பின்பற்றது, சிம்பிளா சொல்ல போனா இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இதுக்கு மேல சொன்ன அந்த 2 வசனங்கள் அதன்படி என்ன பண்ணணும், நடக்கணும். பின்பற்றணுமா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உண்மைத்தான். ஆனா இங்க என்ன கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். இங்க என்ன பார்க்கும் போது, நாம் செய்கிற ஊழியம் என்ன, இயேசு கிறிஸ்துக்கு செய்கிற ஊழியம் என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றணும். அவர் எப்படி இருந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் என்ன விஷயங்களை அவர் சிந்தித்தாரோ, எப்படி நடந்து கொண்டாரோ, அதை என்ன பண்ணணும், நம்ம அதை பின்பற்றணும். இங்க அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது 25 வசனம் திரும்பமா போகலாம். நமக்கு தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை என்ன பண்ணுவான், இழந்து போவான். பிரியமானவர்களே, நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பா இந்த உலகத்துல நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படணும், நம்முடைய ஜீவன் மாத்திரம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிட்டு அந்த ஜீவன் மேல, அதாவது நம்முடைய வாழ்க்கை மேல, நம்முடைய வாழ்வு மேல வந்து மிகப்பெரிய வைத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது என்ன ஆகும், நமக்கு கையில நிக்காது, அது நம்ம இழந்து போயிடுவோம். அடுத்து சொல்லும் போது, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை அந்த வார்த்தை நித்திய ஜீவ காலமாக அதை காத்துக் கொள்ளுவான், அதை பெற்றுக் கொள்ளுவான். அதுதான் காத்துக் கொள்வான்னு அவர் என்ன கொடுக்கிறான், பெற்றுக் கொள்ளுவான் சொல்றார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இந்த உலகத்துல நம்முடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், அதை வெறுக்கணும், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு முந்தின வசனம் நம்ம போயிட்டோம்னா, ஒருவேளை நாளும் அப்படியெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருக்காக நான் கொடுக்க மாட்டேன், அல்லது வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் நான் வெறுக்க மாட்டேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுக்கு முந்தின வசனம் அது விழுந்து சாகாவிட்டால் அது எப்படிதான் இருக்கலாமா, தனித்துதான் இருக்கும், தனியா தான் இருக்கும். அதனால எந்த யூஸ், அதுக்கும் யூஸ் கிடையாது, மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆக போறதில்ல, அது தனித்துதான் இருக்கும், தனித்துதான் இருக்கும். தேவனுடைய களஞ்சியத்துல அந்த மணியானது சேர்க்கப்பட போகிறதில்ல, அதே போல தன்னுடைய பலனை அது கொடுக்கிறதுக்கு கிடையாது. அதான் சொல்றேன். சோ இந்த 26 பார்க்கும் போது முதல்ல அவர் சொல்லக்கூடியது, ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன். சோ தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணணும், பின்பற்றணும். அவர் நடந்து போன பாதையை நம்ம பின்பற்ற வேண்டியவர்களாக அது அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாரு. இரண்டாவது, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழிக்காரனும். ஒருவேளை அவிதமாக கிறிஸ்துவை பின்பற்றி போறணும்னா அதுக்கு என்னதான் அர்த்தம், அர்த்தங்க ஏசு கிறிஸ்து எங்க போயிட்டு அங்க நிக்கிறாரோ அங்க நம்மளும் போய் நிப்போம். அதுதான் உண்மை இல்லைங்களா, நம்ம வேற எங்கேயும் போயிட மாட்டோம். முதல்ல அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும். அதான் இயேசு கிறிஸ்து இந்த இந்த டைரக்ஷன்ல இந்த ஒரு வழியில அவர் போகிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே ஒரு திசையில அதே ஒரு வழியில் நம்மளும் போகணும்னா யாரைத்தான் போய் கண்டடைவோம், யாரைத்தான் பிடித்துக் கொள்வோம் அப்படின்னா கிறிஸ்துவை தான். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் எங்க அர்த்தம் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இது எதை குறித்து அவர் பேசுறார், இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காருங்க, அப்ப பிதாவுடைய சன்னிதானத்துல அவர் அங்க இருக்கிறார். அதே போல என்னை பின்பற்றி வரக்கூடியவன், என்னை பின்பற்றி எனக்கு ஊழியம் செய்கிறவன், நான் இருக்கிற பிதாவுடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் அவனும் என்ன பண்ணுவான், அங்க இருப்பான்னு சொல்லி அங்க சொல்றார். இது இரண்டாவது ஒரு பகுதியை அங்க சொல்றார் நமக்கு. மூன்றாவது பார்க்கும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணப்பண்ணுவார். இது நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது தேவன் நம்ம என்ன பண்ணுவார், கணப்பண்ணுகிறவராக அங்க இருக்கிறார். அதுக்குதான் என்ன பண்றா, ஒரு மாடல் அங்க காமிச்சிட்டார், நான் இவ்விதமாக என்னுடைய நேசக்குமாரன் அல்லது உங்களுடைய கர்த்தரை உங்களுடைய குருவானவரை உங்களுடைய போதனை நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுடைய தலையை உங்களுடைய மனவாளனை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஒருவேளை அவரை பின்பற்றி வரக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களையும் நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன், உங்களை கனப்படுத்துவேன். இதுதான் விதான நமக்கு கொடுக்கக்கூடிய கணம். சோ இந்த ஒரு வசனத்துல இவ்விதமாக சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ஸோட அங்க நமக்கு அங்க முடித்து வைக்கிறார். அப்ப முதல்ல அவரை பின்பற்றணும், இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்திற்கு நாமும் போய் சேரணும். அதே போல இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த கணம், பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கணத்தை நாமும் கூட அங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஒரு ஒரு சிறிய ஒரு சத்தியத்தை ஒரு பாடத்தை சீஷனுக்கு முன்பதாக அங்க வைக்கிறார். பாருங்க, அந்த ஒரு ஒரு 10-12 வருஷத்துல பார்க்கும்போது சில முக்கியமான சம்பவங்கள் அங்க மாறி மாறி வரதாக பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மகிமைப்படுமையான இந்த வேலை அங்க வந்தது சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சில முக்கியமான சத்தியங்களை சத்திய வார்த்தைகளை கர்த்தர் அங்க கொடுத்தவராக அங்க இருக்கிறார். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் அந்த சீன் மார்க் 27 வசனம் நீங்க படிக்கலாம். இப்ப சொல்றாரு, இப்போது என்னுடைய ஆத்மா கலங்குகிறது சொல்றாரு. இப்பொழுது என்னுடைய ஆத்மா கலங்குகிறது. இப்ப இந்த வசனங்கள்லாம் இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் அவர் பேசிட்டு இருக்க வார்த்தைகளை பேசும்போது சீஷர்கள் எப்படிதான் இருந்திருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, கிரேக்கர்ல வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க, ரொம்ப நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மற்ற சீசனுக்கு புரிஞ்சுதா இல்லையோ, அங்க வந்து அந்த அந்த அவங்க கிரேக்க மொழியை இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க பேசி காமிச்சு அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க. இந்த பிலிப்பும் மற்றும் அந்திரேயா அங்க இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க கூட பேசிய மற்ற சீசன் என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்க, சோ அதை கூட என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டு அறிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, ஓ இவர் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு நேரம் வந்துடுச்சு போல, மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை அவர் உண்டு பண்ண போறார், ஒரு ஏற்பாடு பண்றாங்க. இப்படி இருக்கும் போது கர்த்தர் வந்து வித்தியாசமான சில வார்த்தைகள், கொஞ்சம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் அங்க பேசி வைக்கிறார். அது புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காருங்களா, கண்டிப்பா அவங்களுடைய சிந்திக்கல அவங்க ஏற்றுக்கணும். ஆனா என்னமோ சொல்ல வரார், சில நன்மையான விஷயங்களை அவர் பேசுகிறார். சோ அவிதமாக அங்க இருக்கிறார். ஆனா இன்னும் கூட சிந்தனையில் என்னதான் இருக்குன்னா, சீக்கிரத்தில் ஒரு ராஜ்யத்தை அவர் உண்டு பண்ணுவார், உண்டு பண்ணுவார் அந்த எதிர்பார்ப்பு. அதுக்கு ஏதாச்சும் அவர் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, யோசனை பண்ணிட்டு இருக்கலாம். இப்பதான் இந்த ஒரு சமயத்துல தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அங்க கொடுக்கிறார். பாருங்க,
நான் என்ன சொல்லுவேன்,
இப்பொழுது என்னுடைய ஆத்மா அங்க கலங்குகிறது. மை சோல் இன் ட்ரபுள் அங்க சொல்ற. இப்ப என்னுடைய ஆத்மா கலங்குகிறதா அங்க இருக்கு. கலங்குகிறதுனா அந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம அர்த்தம் சொல்றது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய கலக்கம் நம்முடைய எதிகள் நமக்கு தெரியும். ஆனா ஒரு பரிபூர்ண மனுஷனாக அவர் இருந்தார் உண்மைதான். ஆனா அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் ஒரு விதமாக அவர் சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்த தொடர்ந்து நீங்க படிக்கலாம் அந்த வார்த்தையை.
நான்
என்ன சொல்லுவேன் பாருங்க, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப கலக்கமா இருக்கேன், என்னுடைய ஆத்மா ரொம்ப கலங்குகிறது, இந்த சுந்தை ரொம்ப கலக்கமா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன் கேட்கிறார் தேவனுடைய குமாரன், பரிபூர்ண ஒரு மனுஷன், அவர் பேசுகிற இந்த வார்த்தைகள் கூட நம்ம கவனிக்கணும். நான் என்ன சொல்லுவேன், நான் இன்னொரு பாடத்துல கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனா தான் இந்த பூமியில அவர் இருந்தார். ஆனா அந்த பரிபூர்ணம் எல்லாம் அவருடைய பெர்ஃபெக்ஷன் எல்லாம் போக 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 அது என்ன ஆயிடுச்சுங்களா, அது குறைஞ்சு வந்துடுச்சு. நம்ம பாடத்துல கூட நம்ம பார்க்கணும். ஒருவேளை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தையில் அவர் பேசுகிறாரு, நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் ரொம்ப கலக்கமா இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா ரொம்ப கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், நான் இந்த நேரத்தில் நான் என்ன பேசுவேன். இந்த வேளையில் இருந்து என் பிதாவை என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ, வார்த்தைகள்லாம் பாருங்க எப்படி கவனிச்சு பாருங்க எவ்விதமாக பேசி வச்சிருக்காரு. அப்ப பிதாவை இந்த வேலை வேலை என்று என்னை நீங்க ரட்சிக்கணும்னு சொல்லி நான் சொல்வேனா, அது சொல்ல முடியுமானால அது சரியா இருக்குமா, இத்தனை வார்த்தைகள் நம்ம போடலாம் அதுக்கு, அது சரியா இருக்குமா, தேவன திட்டத்துக்கு சரியா இருக்குமா. ஆனா இருந்தாலும் அடுத்தது ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் என்ன பண்ணிருக்கிறேன், எந்த வேலைக்குள், இந்த வேலைக்குள் இந்த ஒரு நேரத்திற்குள்ளாக நான் வந்திருக்கிறேன், வந்தாச்சு இப்ப சொல்றேன். சோ இந்த வேலைக்குள்ள இதற்காகவே வந்திருக்கேன். எதற்காக அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொன்னார்ல, நான் ரொம்ப என்னுடைய ஆத்தம ரொம்ப கலங்குகிறது, ரொம்ப கலங்குகிறது. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றாரு பாருங்க, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து அது சாகணும். சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. இதற்காகவே இந்த வேலைக்குள்ள நான் இப்போ வந்திருக்கேன். ஆனா இந்த இந்த ஒரு கலக்கம், இந்த ஒரு சாவு, இந்த மரிக்கிற இந்த விஷயம், இந்த பலி, பாடுகள், துக்கங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் மாத்திரம் அங்க மேல வச்சிருக்காரு. மனுஷகுமாரன் மகிமைப்படுமையான இந்த வேலை வந்துடுச்சு சொல்லி அவங்க சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தை சொல்றது பாடத்தின் கடைசி பகுதியில அங்க பார்க்கிறோம். அப்ப என்ன ஒரு வேலைக்காக அல்லது என்ன ஒரு காரியத்திற்காக அவர் கலங்கி போயிருக்கிறார். சோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம்னா, சில புதிய சகோதரர்கள் சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, அவங்களுக்காக நம்ம திரும்ப ரிப்பீட் பண்றோம். பல படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அங்க கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபம் பண்ணும் போது கூட அவர் வந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமானால் நீங்கட்டும், நீங்கும்படி செய்யும் சொல்றார். ஏன் அது என்ன பாத்திரம் நமக்கு தெரியும். சோ நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவர் கொலை குற்றவாளியாக அங்க நியமிக்கப்படுக்க முடியாத அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சில சாட்சிகள் அங்க கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு என்ன ஒரு சாட்சிகள் அங்க கொடுத்தாங்க, மிக முக்கியமான ஒரு சாட்சி அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு தெரியும் அது என்னதுங்க, தேவ தூஷணம் அங்க பண்ணுவோம். அது குறித்து அநேக பாடத்துல ரொம்ப ஆழமாக கூட பார்த்துருக்கோம். தேவ தூஷணம் அந்த ஒரு குற்றம் புரிந்தவராக இவர் உங்க மத்தியில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்காரு. ஆக இவர் என்ன பண்ணணும், கொலை செய்யணும், சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் என்ன பண்ணும், ஆயத்தம் தான், கொலை செய்யப்படுவதற்கு ஆயத்தம் தான், ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தம் தான், தேவனை திட்டம் உண்மைதான். ஆனா அதுல பிதாவாகிய தேவனை இவர் வந்து கனம் பண்ணல, அவர் தூஷணம் பண்ணினாருங்கிற அந்த ஒரு குற்றத்தின் பேர்ல இவங்க என்ன பண்ணணும், இவங்களை கொலை செய்யணும் அப்படிங்கறத அவங்க யோசனை பண்ணது அது ரொம்ப கடினமாக இருந்தது. இங்க கூட பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அதைத்தான் அவர் யோசனை பண்ணாராம். பிதாவை வந்து இவர் கனம் பண்ணல, அவர் இவருடைய நாமத்தை தூஷணம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு குற்றம் கண்டிப்பாக அங்க வரப்போகுது. சோ அதுதான் இங்க என்ன பண்றாருன்னா, அவர் கலக்கமாக அங்க இருந்தார். இந்த ஒரு காரணத்தை சொல்ல முடியாது, வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவை இந்த வேலை என்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனா, இல்ல ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன். அநேக விஷயங்களை வந்து அவர் கோர்வையாக அங்க சொல்லுகிறத பார்க்கும். அதுக்கடுத்த ஒரு வார்த்தை நீங்க 28 வசனத்தின் முதல் பகுதி படிங்க. பாருங்க இவ்விதமா அவர் பேசிட்டு கடைசியா அவர் சொல்லும் போது, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஒரு வார்த்தைக்கு அநேக விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். ஒண்ணு, ஏன் இப்படி கலங்குகிறார், ஏன் வந்து இவர் தெய்வப்போடு இருக்கிறார் அப்படின்னா, பிதாவுடைய நாமத்தை இவர் தூஷம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியாக இவர் நிக்க போகிறார். ஒண்ணு, அதனால இப்பவே என்ன பண்றாருன்னா, அந்த குற்றம் அந்த குற்றவாளியாக நிற்கும் போது நான் என்ன பண்ணிருக்கூடாது, அந்த ஒரு நிலை உம்முடைய திட்டத்திற்கு எதிராகவோ அல்லது நீர் சொல்லிக் கொடுத்த அல்லது நீர் கட்டளிட்டு கொடுத்திருக்கிற அந்த ஒரு பலியை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நான் வேற எந்த ஒரு பார்வையிலும் எந்த ஒரு சிந்தையிலும் என்ன பண்ணிருக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. சவிதமாக நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் எவ்விதமாக வேற ஒரு காரியத்திற்கு அவர் பேசினார் பார்க்கும் போது, பிதாவே உடைய நாமத்தை எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்க வேண்டாம் அவர் அப்படி சொல்லல. ஆனா இவர் சொல்றது என்னன்னா, பிதாவே உடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அது மகிமைப்படுத்துங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தங்க, பிதாவை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பாக நீர் உங்களுடைய திட்டத்தில் வைத்திருக்கிற என்னுடைய பலியானது பரிபூர்ணமாக எந்த ஒரு தடையும் இல்லாம அதை என்ன பண்ணணும், அது நீங்க தான் நிறைவேற்றணும். சோ அந்த ஒரு பலி நிமித்தமாக உம்முடைய நாமம் என்ன பண்ணும், அந்த மகிமைப்படுத்தப்பட வேண்டும் சொல்லி என்ன சொல்றார், பிதாவே உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அங்க சொல்லுவதா பார்க்கலாம், உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். சோ பின்பதாக இவர் தன்னுடைய ஜீவனை அல்லது தன்னுடைய பலி உண்மையாக காண்பிக்கும் போது அது கிடைக்கூடிய எல்லாவித அந்த பலன்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், பிதாவுடைய தேவனுக்கு அங்க மகிமையாக அங்க இருக்கணும். சோ அந்த ஒரு ஜபத்தை மாத்திரம் ரொம்ப ஷார்ட்டா அந்த ஒரு வார்த்தையில அந்த ஒரு வசனத்துல அங்க வைக்கிறார். இப்ப என்ன சம்பவம் என்ன நடந்துச்சு படிங்க, ஒரு பழக்கமுள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கர்த்தருக்கு வந்து தேவன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு உறுதி கொடுக்கிறார், இதாவே உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துங்க சொல்லி அங்க சொல்லும் போது, அங்க அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து அங்க உண்டாயிடுச்சு. சோ யார் கேட்டாங்களோ இல்லையோ யார் கண்டிப்பா கேட்டிருக்கோம், கர்த்தனுடைய செவிகள் அவருடைய காதுகளை விழுந்திருக்கும், அவர் அதை உணர்ந்து கொண்டார். வார்த்தை பாருங்க, இதாவுடைய சத்தம் யாரும் கேட்டது கிடையாது, ஆனா இங்க வந்து பிரதர் அசல் ஒரு தூதன் சொல்லிருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாரு, ஆனா வார்த்தை வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன், அது என்னது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன், ரெண்டு விதமாக அங்க பிரித்து பேசுறாரு. கமெண்ட்ஸ்ல பிரதர் அசல் எழுதும் போது ஏசு கிறிஸ்து செய்கிற இந்த ஒரு வேலையை அல்லது இந்த வேலையை இந்த பலியை செலுத்துகிற ஏசு கிறிஸ்து முன்னதாக எப்படிதான் இருந்தார், தேவனுடைய சமூகத்தில் மகிமையோட இருந்தார், ஒரு மகிமையில அவர் இருந்தார். சோ ஆல்ரெடி உண்மை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன், இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலை நிமித்தமாக மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன், அதற்காக நீங்க சோர்ந்து போயிட வேண்டாம். பிதாவாகிய தேவன் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு சொல்றார், ஒரு உறுதியான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஏற்கனவே உங்களை எப்படி நான் மகிமைப்படுத்தி வைத்திருந்தனோ அதே போல இப்பவும் நான் உங்களை என்ன பண்ணுவேன் அல்லது இனிமேலும் மகிமைப்படுத்துவேன். சோ இதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம் சொல்றார். ஆனா இரண்டாவது பகுதியில் இருக்கிற இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. குறிப்பாக பார்க்கும் போது சபை அங்க மகிமை ஆகிறது கூட அங்க அடங்கியிருக்கு. நீங்க மாத்திரம் அங்க மகிமை அடையாது கிடையாது, உங்களோட கூட யாரையும் கூட நம்ம மகிமைப்படுத்த போகிறேன். சோ அந்த ஒரு ஒரு வார்த்தை அந்த ஒரு பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அங்க மகிமைப்படுத்துறது கிடையாது, இங்க நம்மை கூட தேவன் என்ன பண்ண போறார், மகிமைப்படுத்துவதற்கு அங்க சித்தமுள்ளவராக அங்க இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். ஆனா அதற்கு முன்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், அங்க நிறைவேற்றுபவர்களாக அங்க இருக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கும் போது அவர் மரணத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டு மறுபடியும் நான் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கறது எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல இருந்து அங்க ஆரம்பிக்கிறதா கூட அங்க பிரதர் அசல் இன்னொரு பாயிண்ட் கூட அங்க நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். 29 வசனம் படிங்க, இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஒரு ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இடிபிளக்கம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதே போல தேவ தூதன் கர்த்தரோட கூட பேசினான்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா அங்க பார்க்கணும். இதுல நமக்கு ரொம்ப ஆழமான விஷயங்கள் ஒண்ணும் கிடையாது, ஆனா ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய மாணவர்கள். இது ரசல் அதன் போது அவருடைய சீஷர்கள் கூட என்ன பண்ணிக்கலாம், இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது சொல்றாங்க. ஒருவேளை அவங்கள தானாக உணர்ந்து கொள்ளினா கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், சீசல்கிட்ட சொல்லியிருப்பார் விதமாக என்ன ஒரு இடி முடக்கம் ஒரு சத்தம் உண்டாச்சு என்ன ஆண்டவரே கேட்டிருப்பான், அப்ப கர்த்தர் கண்டிப்பா சொல்லிருப்பான் இல்ல இது தேவனுடைய அந்த ஒரு உறுதியான வார்த்தைகள் விதமாக அவர் பேசினார். சோ கர்த்தர் கூட அங்க சொல்லிருக்காரு. இங்க என்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கு கூட தேவன் என்ன பண்றார், நம்மோடு கூட அங்க பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் உண்மைதான். ஆனா எப்போ அவருடைய வார்த்தையை அல்ல அவருக்கு பேசுகிற அவருடைய சத்தத்தை எப்போ நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்ல போனா, மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க, இடி முழக்கன்னு சொன்னாங்க, தேவதூதர்கள் பேசுறன்னு சொன்னாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சீஷர்கள் மாத்திரம் என்ன பண்ணாங்க, தேவனுடைய சத்தம் என்று அவங்க புரிந்து கொண்டாங்க, அல்லது உணர்ந்து கொண்டாங்க, அல்லது உணர்த்தப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதே போல இன்றும் கூட இந்த நாளில் கூட இந்த காலங்களில் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட யார் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்களோ, யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, அல்லது அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பாத அடிச்சோடுகளை பின்பற்றி போகிற அவருடைய சீஷர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க மாத்திரம் தான் கவனிக்கணும். அவங்க மாத்திரம் தான் தேவனுடைய திட்டத்தை, அவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். சோ இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் இந்த வசனத்தில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 30 வசனம் நீங்க படிக்கலாம். இந்த சத்தம் சொல்றாரு பாருங்க, இந்த சத்தம் இயேசு சொல்றாரு, இந்த சத்தம் எனக்காகவோ அல்லது என்ன நிமித்தமோ அது உண்டாகல, நான் கலக்கம் அடைஞ்சிட்டேன், நான் பயந்துட்டு இருக்கேன், ரொம்ப துக்கமா இருக்கிறேன் அப்படிங்கறக்காக இது அது உண்டாகல. இந்த பாயிண்ட் சேர்த்து சொல்றாரு, உங்கள் நிமித்தமே அது என்னாச்சுங்க, உண்டாயிடுச்சு. இது என்ன அர்த்தம் இருக்கு, இது என் நிமித்தமாக அங்க உண்டாகல, இது உங்கள் நிமித்தமே உண்டாயிடுச்சு, அங்க நடந்த சம்பவம் அப்படிதான் இருந்துச்சா? இல்ல, ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார், ஜபத்துல அவர் வச்சார், உடனே தேவன் அவருக்கு வந்து ஒரு வார்த்தையை அங்க கொடுக்கிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னன்னா, இது என் நிமித்தமாக எனக்காக இது உண்டாகல, இது உங்கள் நிமித்தமாக உங்களுக்காக என்ன பண்ணிருக்குங்க இந்த வார்த்தை. அதனாலதான் சொன்ன அந்த மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கிருக்கு. அதுல கூட சபையினுடைய அந்த மகிமை அங்க அடங்கியிருக்கு. இன்னைக்கு கூட இந்த வார்த்தை யாருக்காக சொல்றார் கர்த்தர் அப்படின்னா, என் நிமித்தமாக உண்டாகல, யாருக்காக உண்டாயிருக்கு, யாருக்காக உண்டாயிருக்கு, சபைக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அங்க உண்டாயிருக்கு. அவங்க சொல்றாரு, உங்கள் நிமித்தமாக தான் இந்த ஒரு சத்தம் அங்க உண்டாயிடுச்சு, உண்டாச்சு, மகிமைப்படுத்துவேன். பெரிய மனவர்கள் அந்த மாதிரி பார்க்கும் போது ஏற்கனவே நம்ம மகிமையில இருந்தோமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அது நிமிஷமா இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனா அந்த வார்த்தையினுடைய, தேவனுடைய உறுதியான வார்த்தையுடைய கடைசி பகுதி, நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னா கொஞ்சம் கடந்து பார்க்கலாம். சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிற அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நிலைமை நமக்கு மகிமை கொடுத்திருக்காரா இல்லைங்களா, ஒரு புகழ்ச்சி கொடுத்திருக்காரா இல்லையா, ஒரு மேன்மை கொடுத்திருக்காரா இல்லையா, உண்மைதான். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம நன்றியுள்ளவர்களாக நம்ம நிச்சயமாக இருக்கிறோம். ஆனா இங்க சொல்லுகிற வார்த்தை இது மாத்திரம் இல்ல, இன்னும் நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் அங்க ஜபத்துல வச்ச மாதிரி என்னால முடியல, நான் கலங்க, என்னுடைய ஆத்மா ரொம்ப கலக்கமா இருக்கு இந்த உலகத்துல. சோ இதமாக ஜபத்தை நம்ம வைக்கும் போது தேவன் நம்ம கொடுக்கிற உறுதியான வார்த்தை என்ன தெரியுங்களா, மகிமைப்படுத்துவேன், இதுவரை முறை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்றார். 31 வசனம்,
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி குறம்பாக தள்ளப்படுவான்.
இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதிகமா நம்ம இதை குறித்து நம்ம பேச வேண்டாம். அப்ப இப்பொழுது இந்த சமயத்துல, ஏன்னா தேவனுடைய மற்ற குமாரன் என்ன பண்ணுங்க, மகிமைப்படுமையான ஒரு வேலை அங்க வந்தாச்சு, தேவன் கூட அங்க உத்தரவு கொடுத்துட்டான். சோ இந்த நிமிஷத்துல இப்பொழுது இந்த சொல்லும் போது சாத்தான் அவர் வந்து கீழே விழுந்து போற அந்த ஒரு காலம் நேரம் இங்க வந்துடுச்சுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா அங்க பார்க்கணும். இதுக்கு இணையான வசனம் ரசலம் கொடுக்கும் போது ஒரு வசனம் இங்க திருப்பிக்கலாம். ரோமர் எழுத நிருபம் 8:3 வசனம், ரோமர் 8:3. இங்க சொல்லும் போது மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாதை தேவன் என்ன பண்ணிருக்காரு, அது செய்திருக்கிறார், அவரே அங்க செஞ்சிருக்கிறார். அப்ப என்ன விளக்கம் இதுக்கு, மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த மாம்சம் முதல்ல யார் சொல்றாங்க, எந்த மாம்சம் சொல்றாருங்க, இப்ப நியாயப்பிரமாணம் இருக்கு, அந்த நியாயப்பிரமாணம் வந்து பலவீனமாயிடுச்சாமா, பலவீனமாயிடுச்சாமா, அது அர்த்தம் எல்லாம் போயிடுச்சாமா, அது யார் அர்த்தம் எல்லாம் பண்ணது அப்படின்னா, ஒரு மாம்சம், அது என்ன மாம்சம், என்ன மாம்சம், திரும்ப படிக்கலாம், மாம்சத்தினால பலவீனமாயிருந்த சொல்ற பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செஞ்சிருக்கிறார் அங்க சொல்லி அங்க சொல்றது. பிரியமானவர்களே, இது சரி இது தவறுன்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்கு, அந்த கட்டளை வந்து இது சரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை பேசுதுன்னா அதுக்கு எப்ப ஜீவன் இருக்கு, நான் வந்து அந்த கட்டளையின்படி செஞ்சுக்கிட்டே இருந்தனா ஓகே, இதன்படி நீ செய் அப்படின்னா அது அதுக்கு ஜீவன் இருக்கு, உயிர் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஒருவேளை என்ன வந்து ஒரு சமயத்துல அதுல இருந்து நான் தவறி போகிறேன்னா சொல்லப்பட்ட கட்டளைக்கு என்ன இல்லை, அதான் ரோம் இன்னொரு பகுதியில் அவர் சொல்றாரு. அப்ப அந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அந்த கட்டளைக்கு அது ஜீவன் இல்லாம போயிடுச்சு. இங்க சொல்லக்கூடிய முதல் மாம்சத்தினாலே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாம்சம் என்னன்னா நம்முடைய சரீர மாம்சம், குறிப்பா சொல்ல போனா ஆதாம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் யூத இஸ்ரேல் ஜனங்க மத்தியில தேவனுடைய கட்டளைகள் அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் ஏன் வந்து நிறைவேறாம போச்சு, ஏன் செத்ததா இருந்துச்சு, ஏன் ஜீவன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போனா மாம்சமானவர்கள் என்ன பண்ணல முடியல. ஆனா தேவன் செய்யும் படிக்கு அடுத்தது என்ன பண்ணார் பாருங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் அங்க சொல்ற பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். இந்த மாம்சம் யார்? மாம்சமானவர்கள் கட்டளை இருக்கு, அதை என்ன பண்ண முடியல, மாம்சத்துல நம்ம நிறைவேற்ற முடியல. சோ தேவன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பிச்சு திரும்ப பார்க்கும் போது பாவத்தை போக்கும்படி போக்கும்படியாக அங்க பலியாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புறாரு. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக அங்க தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தின் படியார், அவருடைய மாம்ச சரீரத்தினால என்ன பண்ணாருங்க, பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக அப்படின்னு அர்த்தம், கண்டம் பண்றது, அதை அழிக்கிறது, அதை நிர்மூலமாக்குறது. சோ அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மாம்ச சரீரத்தினாலே பாவத்தை என்ன பண்ணியிருக்கார், அவர் அழித்தார் சொல்லியவங்க வசனம். இது ரொம்ப ஆழமான ஒரு வசனம் தாய். சோ அவர் அழித்தது நிமித்தமாக அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தை அங்க நிறைவேற்றுவராக அங்க இருந்தான்னு சொல்லி அங்க பார்க்கணும். இவ்விதமாக இந்த வசனத்தின்படி பார்க்கும் போது 33 வசனம், இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக அங்க தள்ளப்படுகிறான். சோ அதிபதி சாத்தான் பாவம் சொல்லலாம். இயேசு கிருஷ்ண மாம்சத்தின்படியாக அது நிர்மூலமாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. கடைசியாக இந்த வசனத்தை படிக்கலாம், 32 வசனம். சோ இப்பதான் சொல்றாரு, கடைசியாக சொல்லும் போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி அங்க முடிக்கிறார் இந்த விஷயத்தை. பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்துல நான் எழுத்துக் கொள்வேன். முதல் அர்த்தம் நம்ம பார்க்க போனா இயேசு கிறிஸ்து எந்த சமயத்துல எந்த நேரத்துல அங்க பூமியிலிருந்து அங்க சிலுவையில அங்க தூக்கப்படுகிறாரோ, அங்க உயர்த்தப்படுகிறாரோ, அப்பொழுது எல்லா ஜனத்தையும் என்ன பண்ணுவார், அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வார், இன்னும் சரியான வார்த்தை சேர்த்துக் கொள்வார் அங்க சொல்லப்படும். இது ஒன்று. இந்த வசனத்துடைய இரண்டாம் அர்த்தம் பார்க்கும் போது அதை காட்டில் இன்னும் உயர்த்தப்படும் போது, அது எங்க உயர்த்தப்படும் போதுங்க, அங்க மகிமையில. அதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. சோ தேவனுடைய சமூகத்துல அவர் மகிமையில உயர்த்தப்படும் போது அப்ப கூட என்ன, ஒட்டுமொத்த எல்லா ஜனமும் அவர் அவரிடமாக அவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் இழுத்துக் கொள்கிறார் கூட அங்க பார்க்கிறோம். மிக உன்னதமான ஒரு திட்டம் அங்க நிறைவேறுகிறதாப்பா. இந்த ஒரு 10-12 வசனங்கள்ல சில சம்பவங்கள், சில ஆழமான வார்த்தைகள் அங்க பார்த்திருக்கிறோம். கடைசியாக இந்த பாடத்திற்கு முடிவாக ஒரு வசனத்தை மாத்திரம் படித்து முடிக்கலாம். ஏசாயா திருக்கு புஸ்தகம் 45 அதிகாரம் 22 வசனம், 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பாருங்க, பூமியினுடைய எல்லை எங்கும் உள்ளவர்களே. அப்ப ஒரு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு மேல யாரும் கிடையாது. சோ பூமி கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, என்னை நோக்கி பாருங்க. உன்னதமான ஒரு அழைப்பு இன்னைக்கு இருக்கு, அது நாளைக்கும் நிச்சயமாக உண்டு. இப்ப கடைசி வரைக்கும் அந்த அழைப்பு இருக்கும், என்னை நோக்கி நீங்க பாருங்க, அப்பொழுது நீங்கள் என்ன சொல்லப்படுதுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் அங்க ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். இது உண்மையாகவே கடைசி நேரத்தில், கடைசி காலப்பகுதியில எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தன் வசமாக, தன்னுடைய பிதாவாக தேவன் வசமாக இழுத்துக் கொள்கிற ஒரு காரியமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனுடைய ஒரு ஆரம்ப நிலை, ஆரம்ப முயற்சி தான் கர்த்தர் தன்னுடைய சொந்த மாம்ச சரீரத்தை பலியாக தேவனுடைய திட்டத்தின் கீழாக அவர் ஒப்பு கொடுத்த அந்த ஒரு விஷயம். இந்த பாடத்தின் தலைப்பு கூட பிரதர் என்ன கொடுத்திருக்காருன்னா, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பாடம் எங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரீப்ரின்ஸ்ல 27:57-59 பக்கம் வரைக்கும் அது இருக்கு. இன்னும் அநேக விஷயங்களை அவர் கொடுத்திருக்கிறார். வீட்டுல சமயம் இருக்கு, நீங்க போய் அதை படிச்சு பாருங்க. அதே போல கமெண்ட்ஸ்ல ஒவ்வொரு வசனத்திற்கும் அழகாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதையும் போய் தயவு செய்து நீங்க படிச்சு பாருங்க. சோ இந்த ஒரு காலகட்டத்தில் விசேஷிதமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய அந்த மரணத்தை நினைவு கூற இந்த ஒரு காலப்பகுதியில நம்ம வந்திருக்கிறோம். வருஷ வருஷம் அது வந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம வருஷ வருஷம் அந்த ஒரு காரியத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அநேக அனுபவங்கள், அநேக பாடுகள், அநேக சோதனைகள் சோர்வுகள் நிந்தைகள் வழியாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு போயிருந்தா இருக்காரு. ஆனா அந்த நிந்தைகள் பாடுகள் சோதனைகள் கடைசியில் நம்ம பார்க்கும் போது பாடங்கள் நமக்கு அடங்கியிருக்கு. அந்த பாடத்துல நமக்கு ஒரு விசுவாச உறுதி கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வருஷம் நமக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை என்ன பண்றோம் பலப்படுத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்கும். அது உண்மைதான், அதை வந்து மறுக்க முடியும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவன் வந்து இயேசு கிறிஸ்துவலுக்கா உள்ளாக அவருடைய சிந்தைக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நிச்சயமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சௌதமாக ஒரு அனுபவத்தை இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சரியா ஒண்ணு இரண்டு மாதம் நமக்கு அந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானால் ஒவ்வொரு நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய அந்த பாடுகளை குறித்து மரணத்தை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவருடைய இடுப்பலை இந்த வேலைகளை எல்லாம் குறித்து நாம் அனுப்பி தியானிக்கணும். மற்ற சகோதர சகோதரர்கள் கூட நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக அங்கு இருக்கிறார். சோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துக்களான சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நினைவு கூறுதல் நாளில் நாம் பங்கெடுக்கும்படியாக அதிலே பாத்திரராகும்படியாக நாம் அதிலே பாத்திரராகும்படியாக ஒரு சத்தியம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. பெற்றுக்கொண்ட சத்தியத்திலே நாம் உண்மை உத்தமமாக இருந்து அந்த பாத்திரத்திலே நாம் பாத்திரராகும்படியாக தேவனிடத்திலே கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டு சகோதரர் அன்பழகன் அவர்கள் இரவின் கீதங்கள் வாசிக்க சகோதரர் செந்தில் அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த பாடத்தை